தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தேவனுடைய நாமம் மகத்துவப்படுமாறாகட்டே.
ஒரு விஷயம் கூட நாம் சபையாய் கூடி வரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபையும் இரக்கம் பாராட்டி இருக்கிறார்.
ஒரு பிராவசியம் கூட சபையாயிட்டு கூடி வருவானாட்டு தெய்வம் நமக்கு தயையும் கருணையும் செய்திருக்கணும்.
அவருடைய மாற்றமில்லாத வசனத்தை நாம் தியானிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டி இருக்கிறார்.
தெய்வத்தின் மாற்றமில்லாத வசனம் தியானிக்குவந்த கோணம் தெய்வம் நமக்கு வீண்டும் கிருபையும் கருணையும் காணிச்சிருக்கையான்.
நாம் வாசித்தது போல வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொண்டு கற்றுக்கொள்கிறவளாய் மாத்திரமல்ல அதன்படியே செய்கிறவளாய் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக.
நாம் வாசித்தது போல தெய்வத்தின் வசனத்தை சோதனை செய்து அது படிக்கிறவர் மாத்திரமல்ல அது பிரமாணிக்கிறவருமாய் தீர்வாந்த கோணம் தெய்வம் நமக்கு கிருப செய்யட்டு.
கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் சிந்திக்க உதவி செய்தார்.
கழிஞ்ச நாள்களில் பரிசுத்த ஆத்மாவினை குறித்து அநேக காரியங்கள் சிந்திக்குவானாய் தெய்வம் நமக்கு கிருப செய்து.
நாம் 5 செஷன்களாக பலவிதமான காரியங்களை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் சிந்தித்தோம்.
5 கிளாஸுகளாயிட்டு பரிசுத்த ஆத்மாவினை குறிச்செல்லாம் அநேக காரியங்கள் சிந்திக்குவானாய் தீர்ந்து.
கடந்த செஷன்ல நாம் சிந்தித்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்கிறத நிலைமையில நாம் சிந்தித்தோம்.
கழிஞ்ச கிளாஸில் பரிசுத்தாத்ம ஸ்நானம் என்ற விஷயத்தை குறித்து நாம் சிந்திக்கையுண்டாய்.
அது மாத்திரமல்ல அக்னி ஸ்நானத்தை குறித்து நாம் சிந்தித்தோம்.
அது மாத்திரமல்ல தீயில் கூடியுள்ள ஸ்நானத்தை குறித்து நாம் சிந்திக்கையுண்டாய்.
அது விசுவாசிகளுக்கு உரியதல்ல என்று நாம் சிந்திக்கத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்தார்.
அது விசுவாசிகளுக்குள்ள ஸ்நானமல்ல என்னும் நமக்கு சிந்திக்கையாய் தீர்ந்தோம்.
இன்றைய நாளிலே
இன்னும்
நாம் பரிசுத்தாவினருடைய அபிஷேகம் என்கிறதான நிலைமையிலே நாம் ஒரு சில காரியங்களை எல்லாம் நாம் சிந்திக்க போகிறோம்.
ஆத்மாவின் அபிஷேகம் என்ற விஷயத்தை குறித்து சில காரியங்கள் சிந்திக்கவானாய் போகையான.
இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே அபிஷேகம் என்கிறதான நிலைமையிலே பலவிதமான தவறான கருத்துகள் அங்கு பரவி கொண்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
அபிஷேகம் என்ற ரீதியில் அநேக தெட்டாய காரியங்கள் இந்த கிறிஸ்திய கோலத்தில் பறக்கணுண்டு.
இன்று அநேக விசுவாசிகள் மத்தியிலே இருக்கக்கூடியதான குழப்பமானது எனக்கு அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு.
இன்று விசுவாசிகளுடைய இடையிலுள்ள ஒரு வலிய ஆசிய குழப்பம் என்னது எனக்கு அபிஷேகம் உண்டோ இல்லையோ என்னதான.
இல்ல ஒரு சில கூட்டத்திற்கு மாத்திரம் இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டதா,
ஏதெங்கிலும் சில ஒரு விபாகத்தின் மாத்திரமானோ இ அபிஷேகம் நல்கப்பட்டிருக்கிறது,
அல்லது இந்த அபிஷேகமானது பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்க வேண்டுமா,
அல்ல இ அபிஷேகம் பிராபிக்குவானாய் நாம் காத்திருக்கணுமோ,
அல்லது அதற்காக நாம் தனியாக ஜெபம் பண்ண வேண்டுமா,
இல்ல அதன் வேண்டி நாம் பிரத்யேகமாய் பிரார்த்திக்கணுமோ.
அந்த நிலைமையில அநேக விதமான கருத்துக்கள் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது.
அது ஆ ரீதியிலுள்ள அநேக காரியங்கள் இந்த கிறிஸ்திய கோலத்தில் உண்டு.
ஆனால் நாம் வசனத்தின்படி நாம் படிக்கிறது நாம் இந்த அபிஷேகம் என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, அது எப்பொழுது நமக்கு கிடைத்தது, அதனாலே உள்ளதான நமக்குள்ளதான காரியங்கள் எல்லாம் நாம் இன்றைய நாளில் சிந்திக்க போகிறோம்.
என்னால் தெய்வத்தின் மக்களாய் நாம் தெய்வத்தின் அபிஷேகம் என்னால் எந்தான், அது எங்கேயான நமக்கு லபிச்சது என்னுள்ள காரியங்களை குறித்து நாம் வந்து சிந்திக்குவானாய்ட்டு போகையான.
அந்த அபிஷேகம் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எந்த நிலைமையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்க போகிறோம்.
அபிஷேகம் என்ற வாக்கின் அர்த்தம் எந்தான், அது எப்படியான ஏதக்க ஸ்தலங்களிலான அது ரேகப்படுத்தியிருக்கிறது, ஏதக்க சாகசரியங்களான அது ரேகப்படுத்தியிருக்கிறது என்று நாம் சிந்திக்குவான் போகிறோம்.
இந்த அபிஷேகம் என்கிறதான வார்த்தை ஏறக்குறைய வேதாகமத்திலே 112 இடங்களிலே அது நேரடியாக அந்த வார்த்தையோ அல்லது அதனுடைய அர்த்தமோ சொல்லப்பட்டிருக்கிறது.
அபிஷேகம் என்ற வாக்கோ அல்லது அதன் அர்த்தமோ வேத புத்தகத்தில் ஏதாண்டு 112 தவணை அது பரஞ்சிட்டுண்டு.
அது மாத்திரமல்ல அது அந்த ஆசாரியர்களை பற்றினதான ஒரு வார்த்தையாக ஒரு 18 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
அது மாத்திரமல்ல ஒரு புரோகிதனோடு அனுபவிச்சுள்ள ஒரு காரியமாயிட்டு அது 12 ஸ்தலங்களில் பரஞ்சிட்டுண்டு. 18 ஸ்தலங்களில் அது பரஞ்சிட்டு.
ஒரு ராஜாக்களை சம்பந்தப்படுத்தி ஒரு 65 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ராஜாக்கன்மாரோடுள்ள பந்தத்தில் 65 இடங்களில் அது பரஞ்சிட்டு.
தீர்க்கதரிசிகள் என்கிறதா நிலைமையில 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது.
பிரவாசகன்மார் என்ற ரீதியில் அது 3 ஸ்தலங்களில் பரஞ்சிட்டு.
அது மாத்திரமல்ல ஆசரிப்பு கூடாரம் பனிமுட்டுகளை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 11 இடங்களில் நாம் வாசிக்கிறோம்.
மாத்திரமல்ல சமாகமன கூடாரத்தில் உள்ள உபயோகம் செய்யும் வஸ்துக்களை அபிஷேகம் செய்யணும்னு 18 ஸ்தலங்களில் நாம் வாய்க்கிறது.
அது மாத்திரமல்ல கேருபியனோடு சம்பந்தப்பட்டு ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம்.
மாத்திரமல்ல கேருபியனோடு அனுபந்திச்சு ஒரு ஸ்தலத்து நாம் அது வாய்க்கிறது.
அது மாத்திரமல்ல யாக்கோபு பெத்தலில தூணுக்கு அவன் அபிஷேகம் பண்ணினதான ஒரு காரியத்தை ஒரு முறை கூட நாம் வாசிக்கிறோம்.
மாத்திரமல்ல யாக்கோபு தூணினை அபிஷேகம் செய்துள்ள காரியம் ஒரு பிராவசியம் நாம் வாய்க்கிறது.
நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்பொழுது 2 சாட்சிகள் 11 அதிகாரத்தில் கடந்து வருகிறார்கள், அவர்களை குறித்து வாசிக்கும் பொழுது அங்கே அபிஷேகம் என்கிறதான நிலைமையில் அதனுடைய பொருளை நாம் வாசிக்கிறோம்.
வெளிப்பாடு புத்தகத்தில் 2 சாட்சிகள் கடந்து வருமோ அவரோடுள்ள பந்தத்திலும் அபிஷேகம் என்ற காரியம் நாம் வாய்க்கிறது.
அது மாத்திரமல்ல ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி 9 முறை நாம் வாசிக்கிறோம்.
மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவோடுள்ள பந்தத்தில் 9 பிராவசியம் நாம் அது வாய்க்கிறது.
சபையோடு சம்பந்தப்படுத்தி அது 3 முறை வாசிக்கிறோம்.
சபையோடுள்ள பந்தத்தில் 3 பிராவசியம் நாம் அது வாய்க்கிறது.
அந்த நிலைமையில 112 முறை அபிஷேகம் என்கிற வார்த்தை நேரடியாகவோ அல்லது அதனுடைய அர்த்தம் தாண்டியோ நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
அங்கே 112 தவண அபிஷேகம் என்ற வாக்கு அது நேரையோ அல்லது அதன் அர்த்தத்திலோ அது உபயோகிச்சிட்டு.
சரி, இந்த அபிஷேகம் என்கிறதான வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது
அபிஷேகம் என்ற வாக்கின் அர்த்தம் என்னன்னு நாம் சிந்திக்கும்போ
அது டு அப்ளை அல்லது டு போர், அது தேய்த்தல் அல்லது பூசுதல் ஊற்றுதல் என்கிறதான நிலைமையில சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒழிக்குக அல்லது பூசுக என்ற ஒரு அர்த்தத்தில் அதினை குறித்து பரஞ்சிட்டு.
நாம் அபிஷேகம் என்கிறதான நிலைமையில நமக்கு சபையை சம்பந்தப்படுத்தி மூன்று இடங்களில் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
அபிஷேகம் உள்ள காரியம் சபையை சம்பந்திச்சு சபையை பந்தப்படுத்தி மூணு ஸ்தலங்களில் மாத்திரமே பரஞ்சிட்டுள்ளு.
அதனால நாம் அபிஷேகம் என்றால் என்ன என்பது வேதாகமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறதான காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அதன் மூலியமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான அபிஷேகத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம்.
அதுகொண்டு வேத புஸ்தகத்தில் அபிஷேகம் ஏது காரியத்தோடு பந்தப்படுத்தியான பரஞ்சிட்டுள்ளது என்று மனசிலாக்கி அதன் மகத்துவம் நாம் மனசிலாக்கணும்.
சரி, இந்த தேய்த்தல் பூசுதல் என்கிறதான நிலைமையிலே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்களை நாம் குறித்து சிந்திக்கும் பொழுது
ஒழிக்க அல்லது பூசுக என்ன ரீதியில் பரஞ்சிட்டுள்ள காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும்போது
நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9:11 வசனத்திற்கு நாம் கடந்து போகும் பொழுது
யோகனாண்ட சுவிசேஷம் 9 அதன் 11 வாக்கியத்திலேக்கு நாம் கடந்து செல்லும்போது
அங்கே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சுகமாக்குகிறதான ஒரு காரியத்தை நாம் அங்கே காண்கிறோம்.
அவருடைய கர்த்தாவாய இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை சௌக்கியப்படுத்தும் ஒரு காரியம் நாம் வாசிக்கின்றோம்.
அப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், அவர் தம்முடைய எச்சிலை அந்த தரையிலே துப்பி அதிலே சேருண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசுகிறார் என்று நாம் சிந்திக்கிறோம்.
நாம் அவரை இங்கே காணுனு தான் தன் துப்பில் கொண்டு ஒரு சேருண்டாக்கி அது அவன் கண்ணின் மேல் பூசுந்தாட்டு நாம் வாசிக்கணும்.
அது அந்த அங்கே நாம் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அது அனாயிண்ட் என்கிறதா நிலைமையில அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் இங்கிலீஷ் வேத புஸ்தகத்தில் அது அபிஷேகம் என்னுள்ள வாக்கான நம்ம வாய்க்குது.
அதற்கப்புறமாக அந்த குருடனை சீலோவாம் குளத்திலே போய் ஆண்டவர் அவனை கழுவ சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த பார்வை கிடைக்கிறது.
அதுசேஷம் சீலோஹாம் குளத்தில் கடந்து சென்று தன் கழுகு என்று பரையும்போது தனிக்கு காட்சி லபிக்கணும்.
அப்பொழுது அனாயிண்ட் என்று சொல்லும் பொழுது பூசுதல் என்கிறதான அர்த்தத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அபிஷேகம் என்ன வாக்கு அவட பூசல் என்னுள்ள அர்த்தத்தில் அவட பரஞ்சிட்டு.
நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:38 வசனத்திற்குள்ளே நாங்கள் கடந்து போகும் பொழுது
லூக்கோஸின் சுவிசேஷம் 7:38 வாக்கிலேக்கு நாம் கடந்து செல்லும்போது
அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வதற்காக அவள் கடந்து வருகிறாள்.
அவடே ஒரு பாவியாய ஸ்திரீ கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவை நமஸ்கரிக்கவனாயிட்டு கடந்து வருது.
அவள் ஒரு பரிமள தைலத்தோடு கூட கடந்து வருகிறாள்.
ஒரு தைலத்தோடு கூட தான் கடந்து வருகையான
அவள் இயேசுக்கு பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டு அவள் ஆண்டவருடைய பாதங்களிலே அவள் அந்த பரிமள தைலத்தை பூசுகிறாள் என்று வாசிக்கிறோம்.
கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவின் புறகில் கரஞ்சு நின்று கொண்டு ஆ பரிமள தைலத்தை தன் காலின் மேல் பூசினதாய் நாம் வாசிக்கணும்.
அது மாத்திரமல்ல அவளுடைய தன்னுடைய தலைமையினாலே அவருடைய பாதங்களை எல்லாம் துடைத்து அவள் முத்தம் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
மாத்திரமல்ல தன் தலைமுடி கொண்டு ஆ கால் முழுவதும் துடைச்சு அதனை சும்பிக்கின்றதாய் நாம் வாசிக்கணும்.
அவள் பரிமள தைலத்தை பூசினதான ஒரு காரியம் அங்கே அனாயிண்ட் என்கிறதான நிலைமையில சொல்லப்பட்டிருக்கிறது.
அவடே ஆ பரிமள தைலத்தை பூசினது அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையாயிட்டான பரஞ்சிட்டு.
சரி, நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் நேராய் நாம் கடந்து வரும் பொழுது
வெளிப்பாடு புத்தகத்திலேக்கு நாம் கடந்து வரும்போது
அங்கு 7 சபைகளுக்குரியதான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
7 சபையை குறித்துள்ள காரியங்கள் அவிட பரஞ்சிட்டு.
அங்கு லவதேக்கியா சபையினுடைய காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது
லவதேக்கியா சபையோட காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கும்போது
வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 வசனத்திலே அதனுடைய காரியங்களை வாசிக்கிறோம்.
வெளிப்பாடு புத்தகம் 3:18 வாக்கியத்தில் நாம் அது வாசிக்கணும்.
அங்கே நாம் வாசிக்கிறோம் உன்னுடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம்.
அப்படி நாம் வாசிக்கிறது நம்முடைய கண்ணுக்கு காட்சி லபிக்கும் லேபம் வேணும் என்று
நிரூபத்துக்கு
அபிஷேகம் என்னது பூசுக என்ற அர்த்தத்தில் பரஞ்சிட்டு.
சரி, இந்த அபிஷேகம் என்பதற்கு மற்றொரு அர்த்தம் உண்டு.
அபிஷேகம் என்னதின் மற்றொரு அர்த்தம் கூட உண்டு.
அது ஊற்றுதல் போர் என்கிறதா நிலைமையிலே நாம் வாசிக்கிறோம்.
ஒழிக்க என்ற ஒரு அர்த்தம் ஒரு காரியம் நாம் வாசிக்கணும்.
ஆதியாகமம் 28:18 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
உற்பத்தி புஸ்தகம் 28 அதன் 18 வாக்கியத்திலே நாம் வாசிக்கும்போது
யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கையும் ஏசாவையும் விட்டுவிட்டு அவன் அங்கே அவன் மற்றொரு தேசத்திற்கு அவன் கடந்து போகிறான்.
யாக்கோபு தன்னுடைய பிதாவினையும் தன்னுடைய சகோதரனையும் விட்டு மற்றொரு ஸ்தலத்தைக்கு தான் கடந்து செல்லணும்.
அப்படி கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம், ஆண்டவர் அவனுக்கு அந்த சொப்பனத்திலே தரிசனம் கொடுக்கிறார்.
அங்கே தான் கடந்து போகும்போது கர்த்தாவ் தெய்வம் தனிக்கு சொப்னத்தில் கூட வெளிப்படுகையான
ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
தெய்வம் தனிக்கு ஒரு வாக்குத்தம் நல்கும்.
அப்பொழுது தேவனோடு கூட அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான்.
அவன் தெய்வத்தோடு கூட ஒரு உடம்படி செய்யணும்.
அப்பொழுது அவன் தலை வைத்து படுத்ததான அந்த கல்லிலே அவன் அதற்கு ஒரு அபிஷேகம் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
தான் தலை வச்சிருந்த தலைணியாய் வச்சிருந்த கல் எடுத்து நிறுத்தி தான் அதனை அபிஷேகம் செய்யுந்தாட்டு நாம் வாசிக்கணும்.
ஆதியாகமம் 28:18 அதை வாசிக்கிறோம்.
உற்பத்தி புஸ்தகம் 28 அதன் 18 வாக்கியத்தில் நாம் அது வாசிக்கணும்.
இந்த விதமாய் வாசிக்கிறோம். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் மேல் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து என்று வாசிக்கிறோம்.
நாம் வாசிக்கணும். யாக்கோபு அதிகாலத்து எழுந்திட்டு தலைணியாய் வச்சிருந்த கல்லெடுத்து தூணாய் நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் ஒழிச்சு.
அங்கே ஊற்றுதல் என்கிறதா நிலைமையிலே அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் வாசிக்கிறோம்.
ஒழிச்சு என்னுள்ள அர்த்தத்தில் ஆ வாக்கின் அர்த்தம் நாம் அவிட வாக்கியான.
மற்றும் மறுபடியும் அவன் தான் கண்டதான அந்த காட்சியை தன்னுடைய மனைவிகளுக்கு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான்.
மாத்திரமல்ல தான் கண்ட ஆ காட்சி தன்னுடைய பாரியமாரோடு தன் பரையுகையான.
அவன் பிறகு ஆதியாகமம் 31:13 நாம் வாசிக்கிறோம்.
உற்பத்தி புஸ்தகம் 31:13 வாக்கியத்தில் நாம் வாசிக்கணும்.
தன்னுடைய மனைவிகளோடு கூட அவன் தான் கண்டதான தான் செய்ததான அந்த காட்சியை நினைவு கூர்ந்து அவன் சொல்லுகிறான்.
தான் செய்த ஆ பிரவர்த்தி ஓர்த்து தன்னுடைய பாரியமாரோடு தான் பரையுகையான.
அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் ஜனத்தாராகிய தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்று சொன்னான்.
13 வாக்கியம், நீ தூணினை அபிஷேகம் செய்யுகையும் என்னோடு நேர்ச்ச நெருகையும் செய்த ஸ்தலமாய பேதேலிலே தெய்வமாகுന്നു ஞான். ஆகையால் நீ எழுந்தேற்று ஈ தேசம் விட்டு நின்ற ஜென்மதேசத்தேக்கு மடங்கி போக என்று கல்பிச்சிருக்கிறது. அங்கே நாம் வாசிக்கையான அவிட
அந்த இடத்துல நாம் வாசிக்கக்கூடியதான காரியம் ஊற்றுதல் என்கிறதான நிலைமையிலே அந்த அபிஷேகத்தை நாம் வாசிக்கிறோம்.
அவிடே நாம் ஈ ஒழிக்கிற காரியம் அது அபிஷேகம் என்ற வாக்கினோடு சேர்ந்து நாம் வாசிக்கணும்.
சரி, மற்றொரு இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது,
மற்றொரு ஸ்தலத்து நாம் வாசிக்கும்போது
நமக்கு மிகவும் தெரிந்ததான ஒரு சங்கீதம்,
நமக்கு வளர சுபரிச்சிதமாய ஒரு சங்கீர்த்தனம்,
23:5 நாம் வாசிக்கும் பொழுது,
23:5 வாக்கியம் நாம் வாசிக்கும்போது
நாம் சொல்ல அங்கே நாம் வாசிக்கக்கூடியதான காரியம்,
நாம் வாய்க்கின ஒரு காரியம்,
என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது என்று வாசிக்கிறோம்.
என் சத்துருக்கள் காண்க நீ எனக்கு விருந்தொருக்குனு, என் தலையை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யுனு, என் பானபாத்திரமும் நிறைஞ்சு கவியுனு.
அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று வாசிக்கிறோம்.
அவிட சங்கீர்த்தனக்காரன் പറയുന്നു, என் சத்துருக்களுடைய முன்பாக என் தலையை நீ எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யுனு.
அங்கே நாம் வாசிக்க கூடியதான காரியம் ஊற்றுதல் என்கிறதா நிலமேல அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
அவிடேயும் ஒழிக்குக என்ற ஒரு அர்த்தத்தில் நாம் ஆ காரியம் வாசிக்கையான.
அது மாத்திரமல்ல, இந்த அபிஷேகமானது எந்த காரியத்தை வைத்து செய்யப்பட்டது
மாத்திரமல்ல, அபிஷேகம் என்னது எந்த காரியம் வச்சான செய்யுனது.
அங்க நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கிறோம், அபிஷேக தைலம் கொண்டு அந்த அபிஷேகமானது செய்யப்பட்டதை நாம் வாசிக்கிறோம்.
பழைய நியம காலகட்டத்தில் நாம் வாசிக்கிறோம், அபிஷேகம் என்னது அபிஷேக தைலம் கொண்டு செய்யுன ஒரு காரியமான.
அது பழைய ஏற்பாட்டிலே அது ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பழைய நியம காலகட்டத்தில் அது ஒரு நிழலாயிட்டு நல்கப்பட்டிருக்கிறது.
விசுவாசிகள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறதான அந்த அபிஷேகம் அந்த ஆவியானவராலே ஆவியினாலே உண்டாயிருக்கிறது.
விசுவாசிகளாய் நாம் பிராபிக்கின அபிஷேகம் ஆத்மாவினால் லபிச்சதான பிராபிச்சதான.
அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் அது ஒரு நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது.
மாத்திரமல்ல, பழைய நியமத்தில் அது ஒரு நிழலாயிட்டு பரஞ்சிருக்கணும்.
பாருங்கள், யாத்திராகமம் 29:7 வாசிக்கும் பொழுது,
புறப்பாடு புஸ்தகம் 29:7 வாக்கியத்தில் நாம் வாசிக்கும்போ,
அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று வாசிக்கணும்.
பின்ன அபிஷேக தைலம் எடுத்து தலையில் ஒழிச்சு அவனை அபிஷேகம் செய்யணும் வாய்க்கணும்.
இங்கே ஆசாரியன் மேலே ஒரு ஆரோன் மேலே அங்கே ஒரு அபிஷேகம் செய்யப்பட போகிறது.
இவட புரோஹிதனாய் அகரோன் மேல் தான் அபிஷேகம் செய்யவன் போகியான.
அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் அவனுடைய தலையின் மேலே வார்க்கப்பட வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
இவட பரஞ்சிருக்கிற காரியம் அவன் தலையில் அது ஒழிக்கணும் என்றதான.
நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம், இந்த காரியம் எல்லாம் நாம் பின்னாடி நம்ம உள்ளதான ஆண்டவருடைய காரியங்களோடு கூட நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு புரியக்கூடியதா இருக்கிறது.
நாம் சிந்திக்கின்றது சில காரியங்கள் உண்டு. இதுசேஷம் நாம் தெய்வத்தோடு பந்தப்படுத்தி இக்காரியங்களுக்கையும் சிந்திக்கானாய்ட்டு போகியான.
இந்த அபிஷேக தைலமானது தலையின் மேல் தான் வார்க்கப்பட வேண்டும்.
ஈ அபிஷேக தைலம் தலையிலான
ஒழிக்கின்றது. அதுல 31 முதல் 33 வரை உள்ளதான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது,
31 முதல் 33 வரை உள்ள வாக்கியங்கள் நான் வாசிக்கும் பொழுது,
திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தின் மேலே அது வார்க்கப்படக்கூடாது.
அவிட வளர வெக்தவும் கிருத்தியமாயிட்டு பறந்துட்டு சரீரத்தில் அது ஒழிக்கிறது.
அபிஷேக தைலம் என்று சொல்லப்படும் பொழுது அது தலையின் மேல் தான் வார்க்கப்பட வேண்டும்.
அது அபிஷேக தைலம் என்று பரையும்போல் அது தலையில் தன்னே ஒழிக்கணும்.
பாருங்க, அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம்.
ஆ வாக்கியங்கள் நமக்கு வந்து வாசிக்கலாம்.
அதை வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த காரியமானது புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது.
அது வாசிக்கும்போது ஆ காரியங்கள் நமக்கு மனசிலாக்கவும் சாதிக்கும்.
31 வசனம், இஸ்ரவேல் புத்திரரோடு நீ சொல்ல வேண்டியது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். இது மனுஷருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறைமையின்படியே அவர்கள் வேறொரு தைலமும் செய்யக்கூடாது. இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமா இருப்பதாக. இந்த முறைமையின்படி தைலம் கூட்டுகிறவனும் அதை எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல்லுகின்றார்.
31 முதல் 33 வரையுள்ள வாக்கியங்கள், இஸ்ரேல் மக்களோடு நீ பறையேண்டது என்றால், இது நீங்களோட தலைமுறைகளில் எனிக்கு விசுத்தமாய அபிஷேக தைலமாயிருக்கணும். அது மனுஷன் தேகத்தின்மேல் ஒழிக்கருது. அதிண்ட யோக பிரகாரம் அதுபோலுள்ளது நீங்கள் உண்டாகையும் அருது. அது விசுத்தமாகும், அது நீங்களுக்கு விசுத்தமாயிருக்கணும். அதுபோலுள்ள தைலம் உண்டாக்குனவனையும் அதில் அந்நின் கொடுக்கிறவனையும் அவன் ஜனத்தில் சேதிச்சு களையணும்.
நாம் மிகவும் தெளிவாக வாசிக்கக்கூடியதான காரியம், அபிஷேக தைலமானது அவனுடைய தலையின் மேல் தான் வார்க்கப்பட வேண்டும்.
நாம் வளர வியக்தமாய்ட்டு மனசிலக்கிற ஒரு காரியம், அபிஷேக தைலம் தலையில் மாத்திரமே ஒழிக்கவானாய்ட்டு பாடுள்ளு.
அது சரீரத்தின் மேலே வார்க்கப்படக்கூடியதான ஒரு காரியம் அல்ல.
அது தேகத்தின் மேல் ஒழிக்கிற ஒரு காரியம் அல்ல.
இது ஆண்டவர் தேவன் உண்டாக்கினதான ஒரு நியமமாய் காணப்படுகிறது.
இது தெய்வம் நல்கிய ஒரு நியமமாயிருந்தும்
சரி, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய அபிஷேகத்தோடு கூட நாம் சம்பந்தப்படுத்தி நாம் சிந்திக்க போகிறோம்.
இது நம்முடைய அபிஷேகத்தோடு அனுபந்திச்சு நாம் சிந்திக்கவானாய்ட்டு போகியானு.
பாருங்கள், இந்த அபிஷேகம் என்கிறதான வார்த்தை இந்த புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்கிறதான நிலைமையிலே மொத்தமா 6 இடங்களில் மாத்திரம்தான் வருகிறது.
புதிய நியமத்தில் அபிஷேகம் என்ற வாக்கு 6 ஸ்தலங்களில் மாத்திரமே காணுள்ளோ.
பாருங்கள், இந்த 6 ஸ்தலங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அதை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்.
இந்த 6 ஸ்தலங்களில் உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும்போது இனியும் அதிகமாயிட்ட அது மனசிலாக்கவானாய்ட்டு சாதிக்கும்.
அந்த 6 வசனங்களையும் நாம் எடுத்து வாசிக்கலாம்.
6 வாக்கியங்களை நமக்கு எடுத்து வாசிக்கலாம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:18 வசனம்,
லூக்கோஸின் சுவிசேஷம் 4:18 அதின் 18 வாக்கியம்,
லூக்கா 4:18, லூக் சாப்டர் 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையையும் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம்.
நாம் அவரை வாசிக்கின்றோம், தரித்திரரோடு சுவிசேஷம் அறிவிப்பான் கர்த்தாவ் என்னை அபிஷேகம் செய்கையால் அவன் ஆத்மாவ் என் மேலுண்டு, பெத்தன்மார்க்கு விடுதலும் குருடன்மார்க்கு காழ்ச்சியும் பிரசங்கிப்பானும் பீடிதன்மாரை விடுவிச்சயப்பானும் கர்த்தாவின் பிரசாத வருஷம் பிரசங்கிப்பானும் என்னை அயச்சிருக்கணும்.
இங்கே ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான பண்ணி முடிக்கப்பட்டதான காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
இவருடைய கர்த்தாவாய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பிராபிச்சு கழிஞ்ச ஒரு காரியம் இவ்வளவு பறஞ்சிருக்கையான.
ஏசாயா 61:1 வசனத்திலே வாசிக்கும் பொழுது இதே வசனத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம்.
ஏசாயாவு 61:1 அதன் 1 வாக்கியத்தில் வாய்க்கும்போது இதே வாக்கியத்தினை நமக்கு அவ்வளவு வாய்க்குவானு சாதிக்கும்.
அங்கே சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்ததாக நாம் வாசிக்கிறோம்.
அவிட பறஞ்சிருக்கிற பிரவச்சனம் இவடே நிறைவேறந்தாயிட்டு நாம் காணணும்.
எப்பொழுது நிறைவேறிச்சு,
எப்பொழுதான இது நிறைவேறியது?
இது முந்தின லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:3 நான் வாசிக்கும் பொழுது,
லூக்கோஸின் சுவிசேஷம் 3:3 நாம் வாசிக்கும்போ
அங்கு 21:22 வசனங்களிலே வாசிக்கிறோம்.
21:22 வாக்கியங்கள் நாம் வாசிக்கும்போ
ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவள் மேல் இறங்கினார், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது என்று வாசிக்கிறோம்.
21:22 வாக்கியங்கள், ஜனம் எல்லாம் ஸ்நானமேல்கீழ் இயேசுவும் ஸ்நானம் ஏற்று பிரார்த்திக்கும்போ சொர்க்கம் துறந்து பரிசுத்தாத்மாவ் தேகரூபத்தில் பிராவ் என்ன போல அவன் மேல் இறங்கி வந்து, நீ என் பிரியபுத்திரன் நினில் ஞான் பிரசாதிச்சிருக்கோம் சொர்க்கத்தில் ஒரு சப்தவும் உண்டாய்.
ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம்.
கர்த்தாவாய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாத்மாவினால் அபிஷேகம் பிராபிக்கிற ஒரு காரியம் நாம் இவ்வளவு வாசிக்கையான.
அது அதற்கப்புறமாக நான் வாசிக்கக்கூடியதான இந்த லூக்கா 4:18 வசனத்தில் அது நடந்து முடிந்ததாக ஒரு காரியமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்து முடிந்ததாக நாம் வாசிக்கிறோம்.
அதன்சேஷம் லூக்கோஸின் சுவிசேஷம் 4:18 வாக்கியத்தில் வரும்போ கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவின் காரியத்தில் அது நிறைவேறி கழிஞ்ச ஒரு காரியமாயிட்டு நாம வாசிக்கணும்.
பாருங்கள், அப்போஸ்தலர் 4:28 வசனத்திலே வாசிக்கும் பொழுது ரெண்டாவதாக நாம் அந்த காரியத்தை வாசிக்கிறோம்.
அப்போஸ்தலர் பிரவர்த்தி 4:28 வாக்கியத்தில் ரெண்டாவதாயிட்டு நாம் அதனை குறித்து வாசிக்கையான.
ஏரோதும் பொந்தி பிலாத்தையும் பிரஜாதிகளோடு இஸ்ரேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள் என்று வாசிக்கிறோம்.
അപ്പോസ്തല പ്രവൃത്തി 4:27 നീ അഭിഷേകം ചെയ്ത യേശു എന്ന നിന്റെ പരിശുദ്ധ ദാസന് വിരോധമായി ഹെരോദാവും പൊന്തിയോസ് പീലാത്തോസും ജാതികളും ഇസ്രായേൽ ജനവുമായി ഈ നഗരത്തിൽ ഒന്നിച്ചുകൂടി
ഇങ്ങേ ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവെ കുറിച്ച് നാം ഇങ്ങേ വാസിക്കുകൂടിയവരായിരിക്കും.
ഇവിടെയും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് നാം വായിക്കുന്നു.
അവർ അഭിഷേകം പണപ്പെട്ടവരാക നാം ഇങ്ങേ വാസിക്കും.
അവിടെ യേശു ക്രിസ്തുവും അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ട ഒരു കാര്യമായിട്ട് നാം വായിക്കുന്നു.
അത് മാത്രമല്ല അപ്പോസ്തലർ 10:38 ഞാൻ വാസിക്കുമ്പോൾ வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார் என்று வாசிக்கிறோம்.
അപ്പോസ്തല പ്രവൃത്തി 10:38 വാക്യം, നസറായനായ യേശുവിനെ ദൈവം പരിശുദ്ധാത്മാവിനാലും ശക്തിയാലും അഭിഷേകം ചെയ്തതും ദൈവം അവനോട് കൂടെ ഇരുന്നതും കൊണ്ട് അവൻ നന്മ ചെയ്തും പിശാചു ബാധിച്ചവരെയൊക്കെയും സൗഖ്യമാക്കിയതും കൊണ്ട് നാം വായിക്കുന്നു.
ഇങ്ങനെ ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് അവർ പെട്ടുകൊണ്ടതാണ് പരിശുദ്ധാത്മാവിനുടെ അഭിഷേകത്തെ കുറിച്ച് നാം അങ്ങനെ വാസിക്കുന്നു.
ഇവിടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പ്രാപിച്ച അഭിഷേകത്തെ കുറിച്ച് നാം വായിക്കുകയാണ്.
നാം ക്രിസ്തു എന്ന് ചൊല്ലുമ്പോഴും
ക്രിസ്തു എന്ന് നാം പറയുമ്പോൾ
അത് അഭിഷേകം പണപ്പെട്ടവർ എന്നത് അതിനുടെ അർത്ഥമായിരിക്കുന്നത്.
അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവൻ എന്നുള്ള അർത്ഥമാണ് നാം പറയുന്നത്.
എന്താ നാം പുതിയ ഏർപ്പാട്ടിലെ 6 ഇടങ്ങളിലെ ചൊല്ലപ്പെട്ടതാണ് കാര്യങ്ങളിൽ 3 ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവെ പറ്റി ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്.
പുതിയ നിയമത്തിൽ 6 സ്ഥലങ്ങളിലും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ കുറിച്ചാണ് പറയുന്നത്.
ശരി, വിശ്വാസികളെ കുറിച്ച് ചൊല്ലപ്പെട്ടതാണ് കാര്യം.
വിശ്വാസികളെ കുറിച്ച് പറയുന്ന കാര്യം
2 Corinthians 1:21
2 Corinthians 1:21
உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று வாசிக்கிறோம்.
நாம் வாசிக்கிறோம், ஞங்களே நீங்களோடு கூட கிறிஸ்துவில் உறப்பிக்கினதும் நம்மை அபிஷேகம் செய்ததும் தெய்வமல்லோ.
பிரியர்கள், நாம் இங்கே கவனிக்க வேண்டியதான காரியம், அங்கே நமக்கு அபிஷேகம் கிடைத்து முடித்ததாக பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் சிரிக்கின்ற ஒரு காரியம், இவடே அபிஷேகம் நமக்கு லபிச்சு கழிஞ்சு என்னது ஒரு பூதகாலத்திலான பண்ணிட்டுள்ளது.
அது மாத்திரமல்ல, அது ஒரு இண்டிவிஜுவலுக்காக சொல்லப்பட்டதான காரியம் இல்லை, அங்கே ஒரு புளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இது ஏதெங்கிலும் ஒரு வக்திக்கு மாத்திரம் சம்பவச்ச ஒரு காரியமாயிட்டல்ல, இது பகுவஜனத்தில் ஞங்களுக்கு என்ன ரீதியிலான பண்ணிட்டுள்ளது.
எந்த மனிதனுக்கு தனிப்பட்டதான ஒரு மனிதனுக்கு அல்ல இந்த அபிஷேகம்,
ஏதெங்கிலும் ஒரு வக்திக்கு பிரத்யேகமாயிட்டு தனி அல்ல ஆ காரியம் லபிச்சது.
பாருங்க, ரெண்டாவது ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம்.
ரெண்டாவது ஒரு வாக்கியம் கூட நமக்கு வாசிக்காம்
1 Johannes 2:20
1 Johannes 2:20
1 John 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம்.
നിങ്ങളോ പരിശുദ്ധാത്മാവിനാൽ അഭിഷേകം പ്രാപിച്ച് സകലവും അറിയുന്നു എന്ന് വായിക്കുന്നു.
എങ്കിലും നാം മികവും തെളിവാക വാസിക്കൂടിയതാണ് കാര്യം, ഏർക്കനവേ നടന്നു മുടിന്ത ഒരു പാസ്റ്റൻസിലാണ് വാസിക്കും.
ഇവിടെയും നാം വളരെ വ്യക്തമായിട്ട് വായിക്കുന്ന ഒരു കാര്യം, ഇത് നടന്നു കഴിഞ്ഞ ഭൂതകാലത്തിൽ പറയുന്ന ഒരു കാര്യമായിട്ടാണ് നാം വായിക്കുന്നത്.
ഇത് വിശ്വാസികൾക്ക് എഴുതപ്പെട്ടതാണ് ഒരു കാര്യം.
ഇത് വിശ്വാസികൾക്ക് എഴുതിയ ഒരു കാര്യമാണ്.
അത് നടന്നു മുടിന്തതാണ് ഒരു കാര്യമാക എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത്.
ഇത് നടന്നു കഴിഞ്ഞ ഒരു കാര്യമായിട്ടാണ് എഴുതിയിരിക്കുന്നത്.
അത് മാത്രമല്ല, അതേ അധികാരം 27 നാം ആറാവതാകുള്ള ഇടത്തെ നാം വാസിക്കും.
അത് മാത്രമല്ല, അതേ അധ്യായത്തിന്റെ 27 വാക്യത്തിൽ 6 തവണയും നാം ആ വാക്ക് കാണുന്നു.
നാം അങ്ങനെ വാസിക്കും, നിങ്ങൾ അവരാലേ പെട്ട അഭിഷേകം ഉങ്ങളിൽ നിലത്തിരിക്കുന്നത്, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம்.
அப்படிதான் வாசிக்கணும். அவனால் பிராபிச்ச அபிஷேகம் நீங்களில் வசிக்கணும், ஆரம் நீங்களே உபதேசிப்பான் ஆவசியமில்ல, அவன் அபிஷேகம் தன்னே நீங்களுக்கு சகலவும் உபதேசி தருகையாலும் അത് ബോഷ്കല്ല സത്യം തന്നെ ആയിരിക്കും, അത് നിങ്ങളെ ഉപദേശിച്ചതുപോലെ നിങ്ങൾ അവനിൽ വസിപ്പിൻ.
നാം ഇങ്ങനെ വാസിക്കൂടിയതാണ് കാര്യം, ഇങ്ങനെയും പാസ്റ്റ് ടെൻസിലാണ് നമ്മൾ വാസിക്കുന്നത്.
നാം ഇവിടെ ശ്രദ്ധിക്കേണ്ടുന്ന ഒരു കാര്യം, ഇവിടെയും ഭൂതകാലത്തിലാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്.
അത് മാത്രമല്ല, നാം ചിന്തിക്കൂടിയതാണ് കാര്യം, അന്ത അഭിഷേകം ഉള്ളിൽ നിലത്തിരിക്കുന്നത് എന്ന് വാസിക്കുന്നു.
മാത്രമല്ല, നാം ചിന്തിക്കേണ്ടുന്ന കാര്യം, അത് നിങ്ങളിൽ ഇരിക്കുന്നു എന്നുള്ളതാണ്.
അത് മാത്രമല്ല, ഇന്ന് അഭിഷേകം പെട്ടുകൊള്ളുവതാ നാം ഇന്ന് വാസിച്ചതാണ് വസനങ്ങളിലെ.
മാത്രമല്ല, അഭിഷേകം പ്രാപിക്കുവാനായിട്ട് നാം ഈ വായിച്ച വാക്യങ്ങളിലെല്ലാം
എന്തരത്തിലും നിങ്ങൾ ജപം പണമെന്ന് ചൊല്ലപ്പെടല,
ഒരു സ്ഥലത്തും നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കണമെന്ന് പറഞ്ഞിട്ടില്ല,
ഏതാതും ഒരു തനിപ്പെട്ടതാണ് മുയർച്ച എടുക്കുവേണ്ടെന്ന് ചൊല്ലപ്പെടല,
ഇല്ല അതിനുവേണ്ടി പ്രത്യേകമായിട്ടുള്ള എന്തെങ്കിലും ഒരു കാര്യം ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞിട്ടില്ല.
അത് മാത്രമല്ല, ഒരു തനിപ്പെട്ടതാണ് മനുഷ്യർക്ക് ഇന്ന് അഭിഷേകം പെട്ടുകൊണ്ടാറെന്ന് ചൊല്ലപ്പെടവില്ലേ.
അത് മാത്രമല്ല, ഏതെങ്കിലും ഒരു വ്യക്തിക്ക് പ്രത്യേകമായിട്ട് തനിയെയാണ് ഈ കാര്യം ലഭിച്ചതെന്നും പറഞ്ഞിട്ടില്ല.
ഇതെല്ലാം നാം വാസിച്ചതാണ് കാര്യങ്ങളെല്ലാം. ഒരു മനുഷ്യൻ രക്ഷിക്കപ്പെട്ടപ്പോൾ അവൻ അഭിഷേകത്തിൽ பெற்றுக்கொண்டான் என்கிறதான காரியத்தமாக நாம் வாசிக்கிறோம்.
நாம் வாய்ச்ச காரியங்கள் எல்லாம் ஒரு வக்தி ரஷிக்கப்பட்டபோ தான் பிராபிச்ச காரியங்களாயிட்டான நாம் வாய்க்கிறது.
சரி, இந்த அபிஷேகமானது எதற்காக பண்ணப்பட்டது?
ஈ அபிஷேகம் எந்தினான நல்கப்பட்டது?
நம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம அந்த காரியங்களை எல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்மளுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
பழைய நியம காலகட்டத்தில் அபிஷேகம் என்னது அது எங்கே ஆயிருந்தது என்று சிந்திக்கும்போது புதிய நியம காலகட்டத்தில் அது எந்தினாயிருந்தது என்று நமக்கு மனசிலாக்கவும் சாதிக்கும்.
இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அபிஷேக தைலத்தினாலே அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள் என்று வாசித்தோம்.
பழைய நியம காலகட்டத்தில் அபிஷேக தைலம் கொண்டு அவரை அபிஷேகம் செய்து நாம் வாசிக்கும்.
எதற்காக என்று சிந்திக்கும் பொழுது
எந்தினான என்று நாம் சிந்திக்கும்போது
ஒரு உத்தியோகத்திற்காக ஒரு மனிதரை நியமிக்க கூடியதான ஒரு காரியம்,
ஒரு பிரத்யேக பிரவர்த்திக்கு வேண்டி தன்னை ஒரு மனுஷனை நியோகிக்கிற ஒரு காரியமாயிருந்து.
அப்பாயின்ட்மென்ட் ஃபார் ஸ்பெசிபிக் ஜாப் ஆர் ஸ்பெசிபிக் பர்பஸ்
ஒரு பிரத்யேக உத்தேசத்தின் வேண்டி அல்லது ஒரு பிரத்யேக ஜோலிக்கு வேண்டி ஒரு வியக்தியை நியமிக்கிற அல்லது நியமிக்கிற ஒரு காரியம்.
ஒரு ராஜாவை ஏற்படுத்துவதற்காக அவனை அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார்கள்.
ஒரு ராஜாவினை வாழிக்குவானாயிட்டு அபிஷேகம் செய்யணும்.
அது மாத்திரமல்ல ஒரு ஆசாரியனை ஏற்படுத்துவதற்காக அவனுக்கு அபிஷேகம் பண்ணினார்கள்.
மாத்திரமல்ல ஒரு புரோஹிதனை நியமிக்குவானாயிட்டு அவனை அபிஷேகம் செய்யணும்.
அது மாத்திரமல்ல ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் நியமிப்பதற்காக அவனுக்கு அபிஷேகம் செய்தார்கள்.
மாத்திரமல்ல ஒரு ஒரு பிரவாசகனையும் நியமிக்குவானாயிட்டு அவர் அபிஷேகம் செய்யணும்.
இந்த பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை பரிசுத்தப்படுத்துவதற்காக அபிஷேக தைலத்தினாலே அவர்கள் அதை அபிஷேக தைலத்தை அங்கே பயன்படுத்தினார்கள்.
சமாகமன கூடாரத்தின் பிரவர்த்திகளையும் செய்யுவானாயிட்டு அபிஷேக வியக்திகளை அபிஷேக தைலம் கொண்டு அபிஷேகம் செய்தாயிட்டு நாம் வாசிக்கணும்.
பாருங்கள், நாம் 1 சாமுவேல் 16:12-13 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது
1 சாமுவேல் 16:12-13 நாம் வாசிக்கும்போ
அங்கே தாவீது ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டதான காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
அப்படி தாவீது ராஜா அபிஷேகம் செய்யப்பட்ட காரியம் நாம் வாசிக்கணும்.
அங்கே சாமுவேல் அங்கே கடந்து வருகிறார்.
சாமுவேல் அவரே கடந்து வருது.
ஈசாயினுடைய வீட்டிற்கு கடந்து வருகிறார்.
ஈசாயியுடைய பவனத்திலேக்கு தான் கடந்து வருது.
அவருடைய 7 குமாரர்களும் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறார்கள்.
தன்னுடைய 7 புத்திரமாரும் தனக்கு முன்பாக கடந்து போகுது.
அவர்களை யாரும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை.
அவரை யாரும் தேவன் தெரிஞ்செடுத்தல.
அவன் தேவன் சொன்ன பிரகாரமாக அந்த தாவீது அங்கே வரவழைக்கப்படுகிறான்.
தேவன் பரஞ்சது பிரகாரம் தாவீது அவரே கடந்து வருகிறான்.
அப்பொழுது தேவன் சொல்கிறார், நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்கிறார்.
அப்போ தேவன் பரையினு நீ எழுந்துட்டு அவனை அபிஷேகம் செய்க.
அப்பொழுது சாமுவேல் எழுந்து அவன் தாவீதை அங்கே அபிஷேகம் பண்ணுகிறதான காரியத்தை நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம்.
அப்போ சாமுவேல் எழுந்துட்டு தாவீதினை அப்படி அபிஷேகம் செய்யின காரியம் நாம் அவட வாசிக்கணும்.
பாருங்க, அங்கே ஒரு ராஜாவாக நியமிக்கப்படுவதற்கு அபிஷேகம் தைலம் கொண்டு அவன் அபிஷேகம் செய்யப்பட்டான்.
சதிக்கியோ ஒரு ராஜாவாயிட்டு நியமிக்கப்படுவானாயிட்டு அவடே அவனை அபிஷேக தைலம் கொண்டு அபிஷேகம் செய்கியான.
நீங்கள் 1 ராஜாக்கள் 1:39 நீங்க கடந்து வரும்பொழுது
1 ராஜாக்கன்மார் 1:39 நாம் கடந்து வரும்போ
அங்கே 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 சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம்
அவடே பரஞ்சிருக்கிற காரியம்
அங்கே சாலமோனை ராஜாவாய் ஏற்படுத்துவதற்காக தாவீது சாதோக்கியும் மற்ற ஆசாரியர்களையும் அனுப்புகிறதான காரியத்தை நாம் வாசிக்கிறோம்.
அவடே சலமோனை ராஜாவாயிட்டு அபிஷேகம் செய்யுவானாயிட்டு சாதோக் புரோஹிதனையும் மற்றும் அழைக்கிற ஒரு காரியம் நாம் அவட வாசிக்கணும்.
அங்கே 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 அந்த ஆசாரியன் அங்கே கடந்து போய் சாலமோனை ராஜாவாக அங்கே அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம்.
அவட புரோஹிதன்மார் அவட கடந்து நின்று சலமோனை ராஜாவாயிட்டு அபிஷேகம் செய்கையான.
அப்பொழுது அபிஷேகம் என்பதனுடைய ஒரு நோக்கம் ஒரு ஒரு மனிதனை ராஜாவாக நியமிப்பதற்காக அபிஷேகமானது செய்யப்பட்டது.
அப்போ அபிஷேகம் செய்யுனதின் ஒரு உத்தேசம் என்னது ஒரு ராஜாவாய்ட்டு நியமிக்குவானாய்ட்டு தன்னை அபிஷேகம் செய்யணும்.
அவர் அபிஷேகம் தைலம் கொண்டு அவன் அபிஷேகம் செய்யப்பட்டான்.
அவன் அபிஷேக தைலம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு.
சரி பாருங்களேன், அது போல ஒரு ஆசாரியனாக ஒரு மனிதனை உண்டாக்குவதற்காக
அதுபோல தான் ஒரு புரோஹிதனாயிட்டு ஒரு வியக்தியை நியமிக்கிட்டு
அங்கே அவன் அபிஷேக தைலத்தும் கொண்டு அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான்.
அவடையும் அபிஷேக தைலம் கொண்டு தான் அபிஷேகம் செய்யப்படுகிறான்.
பாருங்கள், யாத்திராகமம் 29:7
புறப்பட
நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை வாசித்தோம். நம்ம 30:30 வாசிக்கலாம்.
நாம் ஆ வாக்கியம் வாய்ச்சலான அப்போ புறப்பட புஸ்தகம் 29:7 நமக்கு 30:30
யாத்திராகமம் 30:30
புறப்பட புஸ்தகம் 30:30 வாக்கியம்
ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று வாசிக்கிறோம்.
அவருடைய அஹரோனையும் அவருடைய புத்திரமாரையும் எனக்கு புரோஹித சுசூஷ செய்யேண்டதின நீ அபிஷேகம் செய்து என்று செய்து சுத்திகரிக்கணும்.
ஒரு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக நியமிப்பதற்காக இந்த அபிஷேகமானது செய்யப்பட்டதை நாம் வாசிக்கிறோம்.
ஒரு புரோஹித சுசூஷ செய்யுவானாய்ட்டு அவரை நியமிக்கும்போது ஈ அபிஷேகம் சுசூஷ செய்யுகையான.
இது ஒரு உத்தியோக நியமனமாய் காணப்பட்டது.
இது ஒரு ஒரு நியமனமாய்ட்டு நாம் காணணும்.
அது மாத்திரமல்ல 1 ராஜாக்கள்
அது மாத்திரமல்ல 1 ராஜாக்கன்மார்
19:16 நாம் கடந்து வரலாம்.
19:16 நமக்கு கடந்து வரலாம்.
அங்கே ஒரு ராஜாவும் அங்கே ஒரு ஆசாரி அங்கே ஒரு ஒரு தீர்க்கதரிசியும் அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள்.
அப்படியே ஒரு ராஜாவும் ஒரு பிரவாசகனும் அபிஷேகம் செய்யுந்தாயிட்டு நாம் காணணும்.
ஒன்று ராஜாக்கள் 19:16.
ஒன்று ராஜாக்கள் 19:16 அதிலே 16 வாக்கியம்.
இங்கே பாருங்கள், இங்கே ராஜாவும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், ஒரு தீர்க்கதரிசியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்.
இவடே ஒரு ராஜாவினையும் அபிஷேகம் செய்யணும், ஒரு பிரவாசகனையும் அபிஷேகம் செய்யுகையான.
அந்த தீர்க்கதரிசியாக நியமிக்கப்படுவதற்கு அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறவனாய் காணப்படுகிறான்.
அப்படியே பிரவாசகனாயிட்டு நியமிக்கப்படுவதற்கு முன்பாயிட்டு அவனை அபிஷேகம் செய்யுகையான.
அது ஒரு உத்தியோக நியமனமாய் காணப்படுகிறது.
அப்படியே அது ஒரு பிரத்யேக நியமனமாயிட்டு ஜோலிக்குள்ள நியமனமாயிட்டு நாம் அது காணும்.
அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு ராஜாவை நியமிப்பதற்காக அபிஷேகம் பண்ணினார்.
பழைய நியமகால நியமத்தில் நாம் வாய்க்கும்போல் ஒரு ராஜாவினை நியமிக்கும்போல் அபிஷேகம் செய்யணும்.
ஒரு ஆசாரியனை நியமிப்பதற்கு முன்பாக அபிஷேகம் செய்தார்கள்.
ஒரு புரோஹிதனை நியமிக்கிறதுக்கு முன்பு அபிஷேகம் செய்யணும்.
ஒரு தீர்க்கதரிசியை உண்டாக்குவதற்கு முன்பாக அவர்கள் அபிஷேகம் செய்தார்கள்.
ஒரு பிரவாசகனை உண்டாக்குறதுக்கு முன்பு உருவாகுவதற்கு முன்பு தன்னை அபிஷேகம் செய்யணும்.
அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய அந்த பணிமுட்டு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் செய்தார்கள்.
மாத்திரமல்ல, சமாகமன கூடாரத்தின் வஸ்துக்களை அது செய்யும் அதனையும் அபிஷேகம் செய்யுன்னு நம்ம காணணும்.
பாருங்கள், யாத்ராகமம் 40:10
புறப்பாடு புஸ்தகம் 40:9
அதில் 9-11 வரை உள்ளதான வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது,
அதிலே 9-11 வரை உள்ள வாக்கியம் நாம் வாசிக்கும்போது,
நாம் 9 வாசிக்கிறோம். அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக, அப்பொழுது அது பரிசுத்தமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம்.
அப்படி நாம் வாசிக்கணும், அபிஷேக தைலம் எடுத்து திருநிவாசவும் அதிலுள்ள சகலவும் அபிஷேகம் செய்து அதுவும் அதன் உபகரணங்களொக்கையும் சுத்திகரிக்கணும், அது விசுத்தமாயிருக்கணும்.
அது ஒரு ஆண்டவருடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்படும் பொழுது அது அபிஷேகம் பண்ணப்படுகிறதே நாம் வாசிக்கிறோம்.
அது தெய்வத்தின் வேலைக்காய்ட்டு அது வேர்த்திருக்கும்போ அது அபிஷேகம் செய்யப்படணும்.
பாருங்கள், இந்த நிலைமையிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த அபிஷேக தைலம் கொண்டு ஒரு ராஜாவை, ஒரு ஆசாரியனை, ஒரு தீர்க்கதரிசியை, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதான பாத்திரங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டது.
பழைய நியம காலகட்டத்திலேக்கு நாம் நோக்கும்போது ஒரு ராஜாவினை, ஒரு புரோஹிதனை, ஒரு பிரவாசகனை, அது மாத்திரமல்ல சமாகமன கூடாரத்தில் உபயோகிக்கிற உபகரணங்களையும் அது வேர்த்திரிச்சு அதனை விசுத்தி அபிஷேகம் செய்யுந்தாட்டு நாம் காணணும்.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடந்து வரும் பொழுது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த மனிதனையும் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக நாம் வாசிக்கிறது இல்லை.
என்றால் புதிய நியமத்திலேக்கு நாம் கடந்து வரும்போது கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவினை ஒழிச்சு மற்றொரு வியக்தியையும் அபிஷேகம் செய்யுந்தாட்டு நாம் வாசிக்கவில்லை.
ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டதான அந்த அபிஷேகம் தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாய் காணப்படுகிறது.
கர்த்தாவாய இயேசு கிறிஸ்து பிராபிச்ச அபிஷேகம் அது ஒரு பிரவசனத்தின் நிவர்த்தியாயிருந்து.
நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராயிருக்கிற
அபிஷேகம் பண்ணப்பட்டவராக நாம் வாசித்தோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 4:27-28 വാക്യങ്ങളിലും അതുപോലെ തന്നെ 10:38 വാക്യങ്ങളിലും കർത്താവായ യേശു ക്രിസ്തു അഭിഷേകം പ്രാപിച്ച കാര്യം പ്രാപിച്ചവനാണ് എന്നുള്ള കാര്യം നാം വായിക്കുന്നു.
പ്രിയമുള്ള വിശ്വാസികൾക്ക് തനിപ്പെട്ടതാണ് അഭിഷേകത്തിനുടെ അനുഭവം ഇല്ല.
പ്രിയപ്പെട്ടവരെ, വിശ്വാസികൾക്ക് അവർക്ക് മാത്രമായിട്ടുള്ള അഭിഷേകത്തിന്റെ ഒരു അനുഭവം ഇല്ല.
അതിനുവേണ്ടിയതാണ് അവശ്യമില്ല.
അതിനുവേണ്ടി അവർ കാത്തിരിക്കേണ്ടുന്ന ഒരു ആവശ്യമില്ല.
അവർ ജപം പണ്ണ വേണ്ടിയതാണ് അവശ്യമില്ല.
അതിനുവേണ്ടി അവർ പ്രാർത്ഥിക്കേണ്ടുന്ന ഒരു ആവശ്യമില്ല.
എന്തവിധമാണ് മുയർച്ചി ചെയ്യേണ്ടിയതാണ് അവശ്യമില്ല.
അതിനുവേണ്ടി അവർ എന്തെങ്കിലും പ്രയത്നിക്കേണ്ടത് ആവശ്യമില്ല.
എന്തവിധമാണ് കട്ടളൈ കൊടുക്കപ്പെടവില്ല.
അങ്ങനെ യാതൊരുവിധമായ കൽപ്പനയും ദൈവം നൽകിയിട്ടില്ല.
എന്തവിധമാണ് വസനമോ അപ്പടി ചൊല്ലപ്പെടവില്ല.
അങ്ങനെ ഒരു ദൈവത്തിന്റെ വചനത്തിലും അത് പറഞ്ഞിട്ടില്ല.
പ്രിയമുള്ളവരെ, നാം ലേവ്യ പുസ്തകം 8 വാസിക്കുമ്പോഴും,
ലേവ്യ പുസ്തകം 8 നാം വായിക്കുമ്പോൾ
8:12 വാസിക്കിറോം,
8:12 വാക്യത്തിൽ നാം വായിക്കുമ്പോൾ
അങ്ങേ ഒരു ആസാരിയൻ, പ്രധാന ആസാരിയൻ അങ്ങേ അഭിഷേകം പണപ്പെടുകാർ,
അവിടെ ഒരു പ്രധാന പുരോഹിതൻ അവിടെ അഭിഷേകം ചെയ്യപ്പെടുന്നു.
നമ്മ ലേവ്യരാകുമ എട്ടാം 12 അഭിഷേക തൈലത്തിൽ കൊഞ്ചം ആറോനുടേ ശിരസിന്മേൽ വാർത്ത് അവനെ പരിശുദ്ധപ്പെടുത്തുംപടി അഭിഷേകം പണിനാണ് എന്ന് വാസിക്കുന്നു.
അവിടെ നാം വായിക്കുന്നു, അവൻ അഹരോന്റെ തലയിൽ അഭിഷേക തൈലം ഒഴിച്ച് അവനെ അഭിഷേകം ചെയ്ത് ശുദ്ധീകരിച്ചു.
ആറോൻ യാര്?
ആരാണ് ഈ അഹരോൻ?
അവൻ എന്ത് പ്രധാന ആസാരിയനായി കാണപ്പെട്ടാൻ.
അവൻ ഒരു പ്രധാന പുരോഹിതനായിട്ട് നാം കാണപ്പെടുന്നു.
ശരി, അപ്പടിയാണ് ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തു ആർ?
അങ്ങനെയാണെന്നുണ്ടെങ്കിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആരാണ്?
അവർ നമുക്ക് പ്രധാന ആസാരിയരായിരിക്കാൻ.
അവന് നമുക്കൊരു മഹാപുരോഹിതനായിട്ടായിരിക്കുന്നു.
അന്ത മഹാപ്രധാന ആസാരിയൻ അവർ അഭിഷേകം പണപ്പെട്ടതിനാലേ നാമും അന്ത അഭിഷേകത്തിനുടേ പങ്കാളികളായിരിക്കും.
ആ മഹാപുരോഹിതൻ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടത് മുഖാന്തരം നാമും അതിന്റെ പങ്കാളികളായി തീർന്നിരിക്കുന്നു.
നാം ഏർക്കനവേ ചിന്തിച്ചതുപടി അഭിഷേകമാണത് തലയിലെ മാത്രം തന്നെ അഭിഷേകം പണപ്പെടുകിറത്.
നാം നേരത്തെ ചിന്തിച്ചതുപോലെ തലയിൽ മാത്രമേ അഭിഷേകം ചെയ്യുവാനായിട്ട് പാടുള്ളൂ.
ആ തലയിലെ അഭിഷേകം പണപ്പെട്ടതാണ് അന്ത മനിതൻ മുഴുവതുമായി അഭിഷേകം പണപ്പെട്ടവനായി കാണപ്പെടുകാൻ.
തലയിൽ മാത്രം അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവൻ അത് അവൻ പൂർണ്ണമായിട്ടും അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവനായിട്ട് കാണുന്നു.
ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തു അഭിഷേകം പണപ്പെട്ടവരാകാൻ നാം വാസിത്തവും.
കർത്താവായ യേശു ക്രിസ്തു അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടവനായിട്ട് നാം വായിക്കുന്നു.
നമ്മുടെ ശരീരമായ സഭയ്ക്ക് അവർ തലയായി കാണപ്പെടുകാർ.
ശരീരമായ സഭയ്ക്ക് അവൻ തലയായിട്ടായിരിക്കുന്നു.
തലയിൽ അഭിഷേകം പണപ്പെട്ടത് നിമിത്തമാക
തല അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടത് മുഖാന്തരം
അന്ത തലയോട് ഉള്ളതാണ് ശരീരമാണത് അഭിഷേകം പണപ്പെട്ടതായി ഇരിക്കുന്നത്.
തലയോട് ചേർന്നുള്ള ശരീരം അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടതായിട്ട് നാം കാണുന്നു.
നാം ഏർക്കനവേ യാത്രാകുമ്പോ പുസ്തകത്തിലെ നാം ചിന്തിത്തും.
നാം ഉപ്പുറപ്പാട് പുസ്തകത്തിൽ നാം ചിന്തിക്കുകയുണ്ടായി,
ആ തലയിലെ മാത്രം തന്നെ അഭിഷേകം പണപ്പെട വേണ്ടും.
തലയിൽ മാത്രം അഭിഷേകം മാത്രമേ അഭിഷേകം ചെയ്യുവാൻ പാടുള്ളൂ.
ശരീരത്തിലെ അഭിഷേകം പണപ്പെടക്കൂടാതെ എന്ന് നാം ചിന്തിത്തും.
ദേഹത്ത് അഭിഷേകം ചെയ്യുവാനായിട്ട് പാടില്ല എന്ന് നാം ചിന്തിച്ചു.
നമുക്ക് കിടത്തതാണ് അത് അഭിഷേകം നമ്മുടെ തലയാകിയ ക്രിസ്തുവുക്ക് കിടത്തത്.
നമുക്ക് ലഭിച്ചിരിക്കുന്ന അഭിഷേകം നമ്മുടെ തലയായ ക്രിസ്തുവിന് ലഭിച്ചത്
അന്ന് ക്രിസ്തുവിൻ മൂലമാക ശരീരമാകിയ സഭയ്ക്ക് കിടത്തിരിക്കുന്നത്.
ക്രിസ്തു മുഖാന്തരം ശരീരമായ സഭയ്ക്ക് അത് ലഭിക്കുകയുണ്ടായി.
സാർ, ഇത് നാം എപ്പടി ചൊല്ല മുടിയും?
ഇത് നമുക്ക് എങ്ങനെ പറയുവാനായിട്ട് സാധിക്കും?
പറഞ്ഞ അതേ വിളക്കുവതാക നാം സംഗീതം 133 സംഗീതത്തിലേക്ക് നാം കടന്നു പോകലാം.
അത് വിശദീകരിക്കുവാനായിട്ട് 133 സങ്കീർത്തനത്തിലേക്ക് നമുക്ക് കടന്നു പോകാം.
133 സംഗീതം 2
133 സങ്കീർത്തനം 2 വാക്യം.
നമുക്ക് മികവും തെരിഞ്ഞതാണ് ഒരു സംഗീതം,
നമുക്ക് വളരെ സുപരിചിതമായ ഒരു സങ്കീർത്തനം.
നാം അങ്ങനെ വാസിക്കിറോം, അത് ആരോനുടേ ശിരസിന് മേൽ ഊറ്റപ്പെട്ട് അവനുടേ ദാടികളിൽ വഴികിറതും അവരുടെ അങ്കികളിൽ മേൽ ഇറങ്ങുകിറതാണ് നല്ല തൈലത്തിർക്കും എന്ന് വാസിക്കിറോം.
അത് വസ്ത്രത്തിന്റെ വിളിമ്പിലേക്ക് നീണ്ടു കിടക്കുന്ന താടിയിലേക്ക് അഹരോന്റെ താടിയിലേക്ക് തന്നെ ഒഴുകുന്നതായി അവന്റെ തലയിലെ വിശേഷ തൈലം പോലെയും എന്ന് നാം വായിക്കുന്നു.
പറഞ്ഞെങ്കിൽ ആറോൻ മേൽ അവനുടേ തലയിന്മേൽ ഊറ്റപ്പെട്ടതാണ് അന്ത തൈലം അവനുടേ ദാടികളിലും അവനുടെ അങ്കികളിലും ഇറങ്ങക്കൂടിയതാണ് കാര്യത്തെ നാം വാസിക്കിറോം.
നോക്കുക, അഹരോന്റെ തലയിലേക്ക് ഒഴിച്ച ആ തൈലം അഹരോന്റെ താടിയിലേക്കും അതിന്റെ തന്റെ വസ്ത്രത്തിലേക്കും അത് ഒഴുകുന്നതായിട്ട് നാം വായിക്കുന്നു.
പറഞ്ഞു യേശു ക്രിസ്തു സഭയ്ക്ക് തലയായിരിക്കാർ.
കർത്താവായ യേശു ക്രിസ്തു സഭയ്ക്ക് തലയായിട്ടായിരിക്കുന്നു.
അവർ അഭിഷേകം പണപ്പെട്ടപ്പോഴും
താൻ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടപ്പോൾ
നാം ശരീരമാകിയ സഭയാകെ തലയാളുടെ കൂടെ നാം ഇണക്കപ്പെട്ടപ്പോഴും
നാം ശരീരമായ നാം സഭയോട് ചേർക്കപ്പെട്ടത് മുഖാന്തരം
അന്ത അഭിഷേകത്തിലെ നാം പങ്കാളികളായി മാറിയിരിക്കും.
ആ അഭിഷേകത്തിൽ നാമും പങ്കാളികളായി തീർന്നിരിക്കുന്നു.
പറഞ്ഞു നാം എപ്പടി അത് ഇന്നൊരു വസനത്തിന് മൂലമാക നാം അറിഞ്ഞു കൊള്ള മുടിയും.
ഇനിയൊരു വാക്യത്തിൽ കൂടെ നമുക്കത് മനസ്സിലാക്കുവാനായിട്ട് സാധിക്കും.
അപ്പോസ്തല 2:33
അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2 അതിന്റെ 33 വാക്യം.
നാം അപ്പോസ്തല 2 നമുക്ക് നടന്നതാണ് കാര്യങ്ങളെല്ലാം നാം തെരഞ്ഞെടുക്കുന്നത്.
അപ്പോസ്തല പ്രവൃത്തി 2 നടന്ന കാര്യങ്ങളൊക്കെ നമുക്ക് അറിയാവുന്നതാണല്ലോ.
അങ്ങേ അപ്പോസ്തലനായ പേതുരു അങ്ങ് ചൊല്ലക്കൂടിയതാണ് കാര്യം.
അപ്പോസ്തലനായ പത്രോസ് പറയുന്ന കാര്യം
അവർ ദേവനുടേ വലത് കരത്തിനാലേ ഉയർത്തപ്പെട്ട് പിതാവാകിയ വാക്കുത്തത്വത്തിൻപടി പരിശുദ്ധാവിയെ പെറ്റു നിങ്ങൾ ഇപ്പോഴത്തെ കാണുകിറതും കേൾക്കുന്നതുമായ ഇതേ പൊളിന്തരലിനാർ എന്ന് വാസിക്കുന്നു.
നാം അവിടെ വായിക്കുന്നു, അവൻ ദൈവത്തിന്റെ വലഭാഗത്തേക്ക് ആരോഹണം ചെയ്ത് പരിശുദ്ധാത്മാവ് എന്ന വാഗ്ദത്തം പിതാവിനോട് വാങ്ങി നിങ്ങൾ ഈ കാണുകയും കേൾക്കുകയും ചെയ്യുന്നത് പകർന്നു തന്നു
പറങ്ങളെങ്കിൽ ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തു പരിശുദ്ധാവിനാലേ അഭിഷേകം പണപ്പെട്ട് അത് അഭിഷേകത്തെ നമ്മയിലെ പൊളിന്തരലിനാർ എന്ന് വാസിക്കുന്നു
കർത്താവായ യേശു ക്രിസ്തു പരിശുദ്ധാത്മാവിനാൽ അഭിഷേകം പ്രാപിച്ച് അത് നമുക്ക് പകർന്നു തന്നു എന്ന് വായിക്കുന്നു
യേശു ക്രിസ്തു അഭിഷേകം പണപ്പെട്ടത് നിമിത്തമാകും
യേശു ക്രിസ്തു അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടത് മുഖാന്തരം
അതിൻ മൂലം സഭയ്ക്കും സഭയൻ മൂലമാക ഓരോ വിശ്വാസിക്കും അത് വന്നിരിക്കുന്നത്
അത് അതിൻ അത് കർത്താവായ യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം സഭയ്ക്കും സഭ മുഖാന്തരം ഓരോ വിശ്വാസികൾക്കും അത് ലഭിച്ചിരിക്കുന്നു
പറഞ്ഞ ഇന്നൊരു വസനത്തെ നാം വാസിക്കുമ്പോൾ ഇന്നും അധികമായി തെളിവായി അറിഞ്ഞുകൊള്ള മുടിയും
ഇനിയൊരു വാക്യം കൂടെ വായിക്കുമ്പോൾ അത് കുറച്ചും കൂടെ വ്യക്തമായിട്ട് മനസ്സിലാക്കുവാനായിട്ട് സാധിക്കും
തീത്തോ 3:7
തീത്തോസ് 3:7 വാക്യം
തീത്തോ 3:7 അവർ നമ്മുടെ രക്ഷകരായ യേശു ക്രിസ്തു മൂലമായി അന്ത പരിശുദ്ധാവിയെ നമ്മേൽ സമ്പൂർണമായി പൊളിന്തരലിനാർ എന്ന് വാസിക്കുന്നു
നമ്മുടെ രക്ഷിതാവായ യേശു ക്രിസ്തു മൂലം നമ്മുടെ മേൽ ധാരാളമായി പകർന്ന പരിശുദ്ധാത്മാവിന്റെ നവീകരണം കൊണ്ടും തന്നെ നാം വായിക്കുന്നു
ഇങ്ങനെ നാം വാസിക്കുന്നു യേശു ക്രിസ്തു മൂലമായി നമ്മേലെ സമ്പൂർണമായി പൊളിന്തരളപ്പെട്ടിരിക്കുന്നത്
ഇവിടെ നാം വായിക്കുന്നു യേശു ക്രിസ്തു മൂലം നമ്മുടെ മേൽ ധാരാളമായി പകർന്ന എന്നാ വായിക്കുന്നു
പറഞ്ഞ നാം ഒരു മനുതൻ ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവെ ഏറ്റുകൊണ്ട് വിശ്വാസിക്കുമ്പോഴേ
ഒരു വ്യക്തി കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ വിശ്വസിക്കുമ്പോൾ
അവനക്ക് എന്ന കാര്യങ്ങളെല്ലാം കിടക്കുന്നത്
അവന് എന്തൊക്കെ കാര്യങ്ങളാണ് ലഭിക്കുക
അവനുടേ പാപങ്ങൾ മന്നിക്കപ്പെടുന്നത്
തന്റെ പാപങ്ങൾ ക്ഷമിക്കപ്പെടുന്നു
അവൻ നിത്യ ജീവനെ അവൻ പെട്ടുകൊള്ളുകവനായി കാണപ്പെടുകാൻ
നിത്യ ജീവനെ പ്രാപിക്കുന്നവനായിട്ട് നാം കാണുന്നു
അത് മാത്രമല്ല ദേവരുടെ പിള്ളയായി അവൻ മാറുകാൻ
മാത്രമല്ല ദൈവത്തിന്റെ മകനായിട്ട് താൻ മാറുന്നു
അത് മാത്രമല്ല ദേവനോട് കൂടെ ഉടൻ സ്വതന്ത്രരായി അവൻ ഇരിക്കാൻ
മാത്രമല്ല ദൈവത്തിന്റെ അവകാശിയായിട്ട് താൻ തീരുന്നു
അത് മാത്രമല്ല ദേവനുടെ വീട്ടിലെ അവൻ പങ്കാളിയായി മാറുകാൻ
മാത്രമല്ല ദൈവത്തിന്റെ ഭവനത്തിന് പങ്കാളിയായി തീരുന്നു
പരിശുദ്ധാവിനോടെ ഹൃദയത്തിലെ തങ്ങുമ്പോഴേ അവർ കടന്നു വരികാർ
പരിശുദ്ധാത്മാവ് തന്റെ ഹൃദയത്തിൽ വസിക്കുവാനായിട്ട് കടന്നു വരുന്നു
നാം കടന്ന സെഷനിലെ ചിന്തിച്ചതുപോലെ അവൻ പരിശുദ്ധാവിനുടെ ജ്ഞാനസ്ഥാനത്തിലെ അവൻ പങ്കാളിയായി മാറുകാൻ
കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ആഴ്ച നാം ചിന്തിച്ചതുപോലെ പരിശുദ്ധാത്മ സ്നാനത്തിൽ അവൻ പങ്കാളിയായി തീരുന്നു
ഇപ്പോഴത്തെ പരിശുദ്ധാവിനുടെ അഭിഷേകത്തിൽ അവൻ ഇളയക്കൂടിയവനായി അവൻ അഭിഷേകം പണപ്പെട്ടവനായി കാണപ്പെടുകാൻ
ഇപ്പോൾ പരിശുദ്ധാത്മ അഭിഷേകം പ്രാപിച്ചവനായിട്ട് താൻ നാം കാണുന്നു
ഇതെല്ലാം നടക്കുന്നത് അവൻ രക്ഷിക്കപ്പെട്ട അതേ അന്ത നേരത്തിലേ നടക്കക്കൂടിയതാണ് ഒരു കാര്യം
ഇതൊക്കെയും താൻ രക്ഷിക്കപ്പെട്ട അതേ സമയത്ത് തന്നെ നടക്കുന്ന ഒരു കാര്യമാണ്
അത് രണ്ട് ഇതൊക്കെല്ലാം എന്ത വിധമാണ് ടൈം ഡിഫറൻസ് കിടയാതെ
ഇതിനെല്ലാത്തിനും തമ്മിൽ ഒരു സമയ വ്യത്യാസമില്ല
അത് മാത്രമല്ല അവൻ പരിശുദ്ധാവിനാലേ മുദ്ര പോടപ്പെടുകാൻ
മാത്രമല്ല താൻ പരിശുദ്ധാത്മാവിനാൽ മുദ്രയിട്ടിരിക്കുന്നു
അത് മാത്രമല്ല അവൻ ഉന്നതത്തിലുള്ളതാണ് ആശീർവാദങ്ങൾ കിടക്കത്തക്കതാ നിലമേലെ അവനക്ക് അച്ചാറത്തെയും ആണ്ടവർ തന്നിരിക്കുന്നു
മാത്രമല്ല താൻ സ്വർഗത്തിലുള്ള അനുഗ്രഹങ്ങൾ പ്രാപിക്കേണ്ടതിന് തന്നെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ അച്ചാരം നൽകിയിരിക്കുന്നു
ഇത്ത കാര്യങ്ങളെല്ലാം ഒരു മനുതൻ ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തു ഏറ്റുകൊണ്ടപ്പോഴേ കിടക്കക്കൂടിയതാണ് കാര്യങ്ങൾ
ഈ കാര്യങ്ങളൊക്കെയും താൻ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വീകരിച്ചപ്പോൾ തന്നെ തനിക്ക് ലഭിച്ച കാര്യമാണ്
ഇതിനാൽ ആരും കാത്തിരിക്കാൻ വേണ്ടി ആവശ്യമില്ല
ഇതിനുവേണ്ടി ആരും കാത്തിരിക്കേണ്ടതിന് കാര്യമില്ല
ഇതിനാൽ ആരും ജപം പണ്ണ വേണ്ടിയതാണ് ആവശ്യമില്ല
ഇതിനുവേണ്ടി ആരും പ്രാർത്ഥിക്കേണ്ട ഒരു കാര്യമില്ല
എപ്പിടിപ്പെട്ടതാണ് തനിപ്പെട്ടതാണ് മുയർച്ചയും ആവശ്യമില്ല
ഇതിന് ഏതെങ്കിലും രീതിയിലുള്ള പ്രത്യേകമായ പ്രയത്നവും ആവശ്യമില്ല
ഇതെല്ലാം ദൈവം നമുക്ക് തരക്കൂടിയവരായിരിക്കാർ
ഇതെല്ലാം ദൈവം നമുക്ക് തരുന്നവനാത്ത ദൈവം നമുക്ക് തരുന്നതാണ്
നാം ചെയ്യക്കൂടിയതാണ് ഒരേ ഒരു കാര്യം
നാം ചെയ്യേണ്ടുന്ന ഒരേ ഒരു കാര്യം
ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തുവെ ഏറ്റുകൊള്ളുമ്പോഴേ
ഈ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വീകരിക്കുമ്പോൾ
അന്ത മനുഷ്യനോ അന്ത കാര്യങ്ങളെല്ലാം ഉടനെ അവൻ പെട്ടുകൊള്ളക്കൂടിയവനായിരിക്കാൻ
ആ മനുഷ്യൻ ഉടനെ ഈ കാര്യങ്ങളൊക്കെയും പ്രാപിക്കുന്നവനായിട്ടായിരിക്കുന്നു
ഇന്ന് സത്യത്തെ നാം മികവും തെളിവാക നാം അറിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയവരായിരിക്കും
ഈ സത്യത്തെ വളരെ കൃത്യമായി വ്യക്തമായിട്ട് നാം അറിയേണ്ടതാണ്
ഇന്ന് സത്യം അനേകർ അറിഞ്ഞു കൊള്ളാത്തതിനാലേ പലവിധമായ കാര്യങ്ങൾക്കുള്ളേ അവർ കടന്നു പോകുക
ഈ സത്യം അനേകർ അറിയാത്തത് മുഖാന്തരം വ്യത്യസ്തമായ രീതിയിലേക്ക് കാര്യങ്ങളിലേക്ക് അവർ കടന്നു ചെല്ലുകയാണ്
എന്നാൽ ആണ്ടവരുടെ വചനം മികവും തിട്ടവും തെളിവുമാക ഇന്ന കാര്യങ്ങളെല്ലാം ചൊല്ലുകൃത്
എന്നാൽ ദൈവത്തിന്റെ വചനം വളരെ കൃത്യവും വ്യക്തവുമായിട്ട് ഈ കാര്യങ്ങളൊക്കെയും പറയുന്നു
ശരി ഇന്ന് അഭിഷേകത്തിനാലേ ഇത് ഇന്ന് ഊഴിയ നിമിത്തമാക നമുക്ക് എന്ന കാര്യങ്ങളെല്ലാം പെട്ടുകൊണ്ടോ എന്ന കാര്യങ്ങളെ നാം ചെയ്യ വേണ്ടും
ഈ അഭിഷേകം എന്നുള്ള ഈ പ്രവൃത്തി മുഖാന്തരം എന്തെല്ലാം കാര്യങ്ങൾ നാം പ്രാപിച്ചു
ശരി ഇന്ന് നാം ഇപ്പൊ കേട്ട കാര്യങ്ങൾ മൂലമാക പുതിയ ഏർപ്പാട്ട് അത് അഭിഷേകം പെട്ടുകൊണ്ടതാണ് ഒരു പുതിയ ഏർപ്പാട്ട് വിശ്വാസി യാർ
നാം ഇപ്പോൾ കേട്ട കാര്യങ്ങൾ വെച്ച് അഭിഷേകം പ്രാപിച്ച പുതിയ നിയമത്തെ പുതിയ നിയമ വിശ്വാസി ആരാണ്
അഭിഷേകം പണപ്പെട്ടാൽ അവൻ എന്ന ഉദ്യോഗം നിയമനം എന്ന് നാം ചിന്തിക്കും
അഭിഷേകം പ്രാപിച്ചാൽ അവന്റെ ഉദ്ദേശം അല്ലെങ്കിൽ അവന്റെ നിയമനം എന്താണ് നാം ചിന്തിക്കുന്നുണ്ട്
പഴയ പാട്ടുകാലത്തിലെ അഭിഷേകമാണത് അഭിഷേക തൈലം കൊണ്ട് ചെയ്യപ്പെട്ടത്
പഴയ നിയമ കാലഘട്ടത്തിൽ അഭിഷേക തൈലം കൊണ്ടാണ് ചെയ്തത്
അത് ഒരു നിഴലായിരിക്കും
അതൊരു നിഴലായിട്ട് കാണുന്നു
ഇപ്പോഴത്തെ പുതിയ പാട്ടുകാലത്തിൽ വരുമ്പോൾ അഭിഷേകമാണത് പരിശുദ്ധാത്മാവിനാലേ ചെയ്യപ്പെട്ടത്.
എന്നാൽ പുതിയ നിയമ കാലഘട്ടത്തിലേക്ക് വരുമ്പോൾ അഭിഷേകം പരിശുദ്ധാത്മാവിനാൽ ചെയ്യപ്പെടുന്നു.
അത് അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടതാണ് നാം നാം ഉദ്യോഗത്തിന് നിയമിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു.
ആ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ട നാം ഒരു ഒരു ജോലിക്ക് വേണ്ടി നമ്മെ നിയമിച്ചിരിക്കുകയാണ്.
പഴയർപ്പാട്ട് കാലത്തിലെ മൂന്ന് കാര്യങ്ങളെ അവർ ചെയ്താറുകൾ.
പഴയ നിയമ കാലഘട്ടത്തിൽ മൂന്ന് കാര്യങ്ങൾ അവർ ചെയ്യുകയുണ്ടായി.
അങ്ങനെ രാജാക്കൾ രാജാവ് അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടാൽ,
രാജാവിനെ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടു,
ആസാരിയൻ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടാൽ,
പുരോഹിതനെ അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടു,
ദീർഘദർശിയാക അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടാൽ,
പ്രവാചകനായിട്ടും അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടു.
ആണ്ട് ദേവൻ നമുക്ക് ഇന്ന് അഭിഷേകം കൊടുത്തതിനുടെ നോക്കം നമുക്കും ഇന്ന് അപ്പോയിന്റ്മെന്റ് ആണ്ടവർ തന്നിരിക്കാർ.
ദൈവം നമ്മയും അഭിഷേകം ചെയ്തതിന്റെ ഉദ്ദേശം എന്നുള്ളത് ഈ ഒരു നിയമനം നമുക്കും ലഭിച്ചിരിക്കുന്നു.
അന്ത വേലയെ ചെയ്വതർക്കാക ആണ്ടവർ നമ്മെ ഇന്ന് അഭിഷേകത്തെ തന്നിരിക്കാർ.
ആ പ്രവൃത്തി ചെയ്യുവാനായിട്ടാണ് ദൈവം ഈ അഭിഷേകം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നത്.
ഒന്ന് പേതൃ രണ്ടാം അധികാരം ഒൻപതാം വസനത്തെ ഞാൻ വാസിക്കലാം.
ഒന്ന് പത്രോസ് രണ്ടാം അധ്യായം അതിന്റെ ഒമ്പതാമത്തെ വാക്യം നമുക്ക് വായിക്കാം.
അങ്ങനെ നമ്മുടെ സ്ഥാനം അങ്ങേ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്,
നമ്മുടെ സ്ഥാനം അവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നു.
നാം അധികമായി നാം അടിക്കടി വാസിക്കക്കൂടിയതാണ് വസനം.
നാം എപ്പോഴും വായിക്കാറുള്ള ഒരു വാക്യമാണ്
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம்.
நாம் அவிட வாய்க்கோ நீங்களோ அந்தகாரத்தில் தன்னுடைய அற்புத பிரகாசத்திலேக்கு நீங்களே விழிச்சவன் சல்குணங்களை கோஷிப்பான் தக்கவண்ணம் തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ഒരു ജാതിയും രാജകീയ പുരോഹിത വർഗവും വിശുദ്ധ വംശവും സ്വന്തം ജനവും ആകുന്നു.
നാം അഭിഷേകം പണപ്പെട്ടത് നിമിത്തമാക ആണ്ടവർ നമ്മെ രാജരീകമാണ് ആസാരിയ കൂട്ടമാക വൈത്തിരിക്കാർ.
നാം അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടത് മുഖാന്തരം ദൈവം നമ്മെ രാജകീയ പുരോഹിത വർഗമായിട്ട് വെച്ചിരിക്കുന്നു.
പറഞ്ഞു വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം ഒന്നാം അധികാരം ആറാം വസനത്തിലെ വാസിക്കുമ്പോഴത്
വെളിപ്പാട് പുസ്തകം ഒന്നാം അധ്യായം ആറാം വാക്യത്തിലേക്ക് നാം വായിക്കുമ്പോൾ
നാം അങ്ങനെ വാസിക്കക്കൂടിയതാണ് കാര്യം.
നാം അവിടെ വായിക്കുന്ന ഒരു കാര്യം,
നമ്മിടത്തിൽ അൻപ് കൂർന്ന് തമത് രത്തത്തിനാലേ നമ്മുടെ പാവങ്ങളെ നമ്മെ കഴുവി നമ്മുടെ തമ്മുടെ പിതാവാകിയ ദേവനുക്ക് മുൻപാക നമ്മെ രാജാക്കളും ആസാരിയുമാണ് അവർക്ക് മഹിമയും വല്ലമയും എന്തെണ്ടും ഉണ്ടായിരുപ്പതാകെ ആമേൻ എന്ന് വാസിക്കുന്നു.
നാം അവിടെ വായിക്കുന്നു, നമ്മെ സ്നേഹിക്കുന്നവനും നമ്മുടെ പാപം പോക്കി നമ്മെ തന്റെ രക്തത്താൽ വിടുവിച്ച് തന്റെ പിതാവായ ദൈവത്തിന് നമ്മെ രാജ്യവും പുരോഹിതന്മാരും ആക്കി തീർത്തവനുമായവന് എന്നേക്കും മഹത്വവും ബലവും ആമേൻ എന്ന് വായിക്കുന്നു.
നാം അഭിഷേകം പണപ്പെട്ടത് നിമിത്തമാക നമ്മെ രാജാക്കളാക ആസാരിയാക ആണ്ടവർ വൈത്തിരിക്കാൻ.
നാം അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടത് മുഖാന്തരം നമ്മെ രാജ്യവും പുരോഹിതന്മാരും ആക്കി വെച്ചിരിക്കുകയാണ്.
ആണ്ടവർ നമ്മെ ആസാരിയ ഊഴിയത്തിനാകെ നിയമിച്ചിരിക്കുന്നത്.
ദൈവം നമ്മെ പുരോഹിത ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട് നിയമിച്ചിരിക്കുന്നു.
വെറും നമുക്ക് ഒരു ഗണത്തെ കൊടുപ്പതർക്കാകെ മാത്രമല്ല,
എന്തെങ്കിലും നമുക്കൊരു മഹത്വം അല്ലെങ്കിൽ പദവി നൽകുവാനായിട്ടല്ല മാത്രമല്ല,
ആണ്ടവർ അതിന് മൂലമാകെ ഒരു ചില കാര്യങ്ങളെ നമ്മുടെ എതിർപ്പാർക്കാർ.
അത് മുഖാന്തരം ദൈവം നമ്മെ ചില നമ്മിൽ നിന്ന് ചില കാര്യങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നു.
ഇന്ന് ആസാരിയ ഊഴിയം നിങ്ങളും നാണ് ചെയ്യവേണ്ടെന്ന് അവർ വിരുമ്പുകാർ.
ഈ പുരോഹിത ശുശ്രൂഷ നിങ്ങളും ഞാനും ചെയ്യണമെന്ന് താൻ ആഗ്രഹിക്കുകയാണ്.
അന്ന് ഊഴിയം ചെയ്യുവതർക്കാകെ നാം അങ്ങേ അഭിഷേകം പണപ്പെട്ടവരായി നാം ഇരിക്കുന്നു.
ഈ ശുശ്രൂഷ ചെയ്യുവാനായിട്ടാണ് നിങ്ങളും ഞാനും അഭിഷേകപ്പെട്ടത് എന്ന് നാം അവിടെ കാണുന്നു.
സർ, ആസാരി ഊഴിയം എപ്പോൾ ചെയ്യവേണ്ടും,
പുരോഹിത ശുശ്രൂഷ എങ്ങനെയാണ് നാം ചെയ്യേണ്ടത്?
പറഞ്ഞു ഒന്ന് പേതൃ രണ്ടാം അധികാരം ഐന്നാം വസനത്തിലേക്ക് നാം കടന്നു വരുമ്പോഴത്
ഒന്ന് പത്രോസ് രണ്ടാം അധ്യായം അഞ്ചാം വാക്യത്തിലേക്ക് നാം കടന്നു വരുമ്പോൾ
അങ്ങേ നാം ആസാരിയ ഊഴിയമാകെ നാം ചെയ്യ വേണ്ടിയതാണ് കാര്യം അങ്ങേ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്.
നാം അവിടെ വിശുദ്ധ പുരോഹിത വർഗമാകേണ്ടുന്ന ഒരു കാര്യത്തെ കുറിച്ച് നാം വായിക്കുന്നു.
നാം അങ്ങ് വാസിക്കും, ജീവനുള്ള കർക്കളെ പോലെ ആവിക്കേറ്റ മാളികയാകും യേശു ക്രിസ്തു മൂലമായി ദേവനുക്ക് പ്രിയമാണ് ആവിക്കേറ്റ ബലിയാകവും ചെലുത്തും പടിക്ക് പരിശുദ്ധ ആസാരിയ കൂട്ടമാകും കട്ടപ്പെട്ട് വരികിൽ എന്ന് വാസിക്കുന്നു.
നാം അവിടെ വായിക്കുന്നു, നിങ്ങളും ജീവനുള്ള കല്ലുകൾ എന്ന പോലെ ആത്മീക ഗ്രഹമായി യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള ആത്മീക യാഗം കഴിപ്പാൻ തക്ക വിശുദ്ധ പുരോഹിത വർഗമാകേണ്ടതിന് പണിയപ്പെടുന്നു.
നാം ഇങ്ങനെ വാസിക്കുന്നു, ദേവനുക്ക് പ്രിയമാണ് ബലികളെ ചെലുത്തുംപടിക്ക് നാം പരിശുദ്ധ ആസാരിയ കൂട്ടമാക കട്ടപ്പെട്ട് വരികിറോം.
നാം ഇവിടെ വായിക്കുന്നു, ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള ആത്മീക യാഗം കഴിക്കേണ്ടതിന് നാം വിശുദ്ധ പുരോഹിത വർഗമായി പണിയപ്പെടുന്നു.
അപ്പോൾ അഭിഷേകം ചെയ്ത് നമ്മെ ആസാരിയനാക ആണ്ടവർ വൈത്തിരിക്കുന്നതിന്റെ നോക്കം,
അപ്പോ നമ്മെ അഭിഷേകം ചെയ്ത് പുരോഹിതനായിട്ട് വെച്ചിരിക്കുന്നതിന്റെ ഉദ്ദേശം എന്നുള്ളത്
ദേവനുക്ക് പ്രിയമാണ് ഒരു ബലിയെ ചെലുത്തക്കതാണ് നിലമേൽ ആണ്ടവർ നമ്മെ വൈത്തിരിക്കാർ.
ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള ഒരു യാഗം കഴിക്കുവാൻ തക്കവണ്ണം ദൈവം നമ്മെ ആക്കി വെച്ചിരിക്കുന്നു.
അത് മാത്രമല്ല, റോമർക്കിലെ നിരൂപം പന്ത്രണ്ടാം അധികാരം ഒന്നാം വസനത്തിലേക്ക് നാം കടന്നു വരുമ്പോഴത്
മാത്രമല്ല, റോമാലേഖനം പന്ത്രണ്ടാം അധ്യായം അതിന്റെ ഒന്നാം വാക്യത്തിലേക്ക് നാം കടന്നു വരുമ്പോൾ
അങ്ങേ ആസാരിയൻ എന്ന നിലമേൽ നാം ചെയ്യ വേണ്ടിയതാണ് മറ്റൊരു ഊഴിയം അങ്ങേ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്.
ഒരു പുരോഹിതൻ എന്നുള്ള നിലയിൽ താൻ ചെയ്യേണ്ടുന്ന മറ്റൊരു ശുശ്രൂഷയും നാം അവിടെ വായിക്കുന്നു.
നാം അങ്ങേ വാസിക്കക്കൂടിയതാണ് കാര്യം,
നാം അവിടെ വായിക്കുന്ന കാര്യം,
അപ്പടി ഇരിക്ക സഹോദരരെ, ഉങ്ങൾ ശരീരങ്ങളെ പരിശുദ്ധവും ദേവനുക്ക് പ്രിയമാണ് ബലിയാക ഒപ്പുകൊടുക്ക വേണ്ടുമെന്ന് ദേവനുടേ ഇറക്കങ്ങളെ മുന്നിട്ട് ഉങ്ങളെ വേണ്ടിക്കൊള്ളുകേൻ. ഇതുവേ നിങ്ങൾ ചെയ്യത്തക്ക ബുദ്ധിയുള്ള ആരാധന എന്ന് വാസിക്കുന്നു.
ഇവിടെ നാം വായിക്കുന്നു, സഹോദരന്മാരെ, ഞാൻ ദൈവത്തിന്റെ മനസ്സിൽ ഓർപ്പിച്ച് നിങ്ങളെ പ്രബോധിപ്പിക്കുന്നത് നിങ്ങൾ ബുദ്ധിയുള്ള ആരാധനയായി നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിന് പ്രസാദവുമുള്ള യാഗമായി സമർപ്പിപ്പിൻ.
ആണ്ടവർ നമ്മെ ആസാരിയനാക വൈത്തിരിക്കുന്നതിനുടേ നോക്കം നമ്മുടെ ശരീരങ്ങളെ പരിശുദ്ധവും ദേവനുക്ക് പ്രിയമാണ് ജീവ ബലിയാക ഒപ്പുകൊടുക്ക വേണ്ടും.
ദൈവം നമ്മെ പുരോഹിതന്മാരായിട്ട് വെച്ചിരിക്കുന്നതിന്റെ ഉദ്ദേശം എന്നുള്ളത് നമ്മുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയുമുള്ള ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള യാഗമായിട്ട് സമർപ്പിക്കുവാൻ വേണ്ടിയാണ്.
ഇത് ആസാരിയ ഊഴിയം ചെയ്വതാൻ ദേവൻ നമ്മെ അഭിഷേകം പണി നമ്മെ ആസാരിയാക വൈത്തിരിക്കാർ.
ഈ പുരോഹിത ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ വേണ്ടിയാണ് ദൈവം നമ്മെ അഭിഷേകം ചെയ്ത് പുരോഹിതന്മാരാക്കി നിർത്തിയിരിക്കുന്നത്.
അത് മാത്രം ആസാരിയൻ എന്ന നിലമേലെ നാം ചെലുത്ത വേണ്ടിയതാണ് മറ്റൊരു ബലിയും.
അത് മാത്രമല്ല പുരോഹിതൻ എന്നുള്ള രീതിയിൽ നാം ചെയ്യേണ്ടുന്ന മറ്റു ഒരു യാഗം എന്നുള്ളത്
എബ്രായർക്കെഴുതിനിരുപ്പം 13:15 ഞാൻ വാസിക്കുമ്പോഴത്
എബ്രായ ലേഖനം 13 അതിന്റെ 15 വാക്യം നാം വായിക്കുമ്പോൾ
നാം അങ്ങനെ വാസിക്കക്കൂടിയതാണ് കാര്യം.
നാം അവിടെ വായിക്കുന്ന ഒരു കാര്യം,
ആകയാൽ അവരുടെ നാമത്തെ തുതിക്കും ഉദകളിൻ കണിയാകിയ സ്തോത്ര ബലിയെ അവർ മൂലമായി എപ്പോഴും ദൈവനുക്ക് സ്ഥലത്ത് കടവും എന്ന് വാസിക്കുന്നു.
നാം വായിക്കുന്നു, അതുകൊണ്ട് അവൻ മുഖാന്തരം നാം ദൈവത്തിന് അവന്റെ നാമത്തെ ഏറ്റുപറയുന്ന അതരഫലം എന്ന സ്തോത്രയാഗം ഇടപെടാതെ അർപ്പിക്കുക.
ഇങ്ങനെ പറഞ്ഞാൽ നാം ദേവനുക്ക് എപ്പോഴും ഉദടുകളിൻ കണിയാകിയ സ്തോത്ര ബലിയെ ചെലുത്ത വേണ്ടും എന്നതിനാക ആസാരിയനാക ആണ്ടവർ നമ്മെ നിയമിച്ച് വൈത്തിരിക്കാൻ.
ശ്രദ്ധിക്കുക, ദൈവം നാം എപ്പോഴും അതരഫലം എന്ന സ്തോത്രയാഗം ദൈവത്തിന് അർപ്പിക്കുവാൻ തക്കോണമാണ് ദൈവം നമ്മെ പുരോഹിതന്മാരായിട്ട് അഭിഷേകം ചെയ്ത് നിർത്തിയിരിക്കുന്നത്.
16 നാം വാസിക്കുമ്പോഴത്
16 നാം വായിക്കുമ്പോൾ
നന്മ ചെയ്യും ദാനധർമ്മവും പണവും മറപാതിരങ്ങൾ ഇപ്പിപ്പെട്ടതാണ് ബലികളിന്മേൽ ദേവൻ പ്രിയമായി
നന്മ ചെയ്യുവാനും കൂട്ടായ്മ കാണിപ്പാനും മറക്കരുത്. ഈ വക യാഗത്തിലല്ലോ ദൈവം പ്രസാദിക്കുന്നത്.
നിങ്ങൾ ഫിലിപ്പിയർക്കെഴുതിനും 4:18 കടന്നു പോകുമ്പോൾ
നിങ്ങൾ ഫിലിപ്പിയിലെ 4:18 കടന്നു പോകുമ്പോൾ
വാസിക്കൂടിയതാണ് കാര്യം. അങ്ങേ മറ്റവർക്ക് ദേവനുക്കാക കൊടുക്കക്കൂടിയതാണ് ഒരു കാര്യത്തെ ദേവനുക്ക് പ്രിയമാണ് ഉഗന്ത ബലിയാക ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നത്.
അവിടെ ദൈവത്തിന് കൊടുക്കുന്ന ഒരു കാര്യത്തെ കുറിച്ച് പറയുമ്പോൾ അത് ദൈവത്തിനുള്ള ദൈവത്തിന് സൗരഭ്യ വാസനയായ ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള ഒരു സുഗ്രാഹ്യമായ യാഗമായി എന്ന് നാം വായിക്കുന്നു.
പ്രിയമാണുള്ള ദേവൻ നമ്മെ അഭിഷേകം പണി ആസാരി ഊഴിയം കൊടുത്തിരുപ്പത് ഇന്ന കാര്യങ്ങളെല്ലാം ചെയ്വതാകാം.
പ്രിയമുള്ളവരെ, ദൈവം നമ്മെ അഭിഷേകം ചെയ്ത് ഒരു പുരോഹിത ശുശ്രൂഷ നൽകിയിരിക്കുന്നത് ഇതൊക്കെയും ചെയ്യുവാൻ വേണ്ടിയാണ്.
നാം ദേവനുക്ക് പ്രിയമാണ് ബലിയാക നാം ബലിയെ ചെലുത്ത വേണ്ടും.
ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള യാഗം നാം അർപ്പിക്കണം.
നമ്മുടെ ശരീരങ്ങളെ ജീവ ബലിയാക നാം ഒപ്പുകൊടുക്ക വേണ്ടും.
നമ്മുടെ ശരീരത്തെ ജീവനുള്ള യാഗമായിട്ട് നാം അർപ്പിക്കണം.
ഉദരങ്ങളിൽ കണിയാകിയ സ്തോത്ര ബലിയെ ചെലുത്ത വേണ്ടും.
അതരഫലമായ സ്തോത്രയാഗം നാം അർപ്പിക്കണം.
ദേവനുക്ക് പ്രിയമാണ് ഉഗന്ത ബലിയാക നാം കാണപ്പെട വേണ്ടും.
ദൈവത്തിന് പ്രസാദമുള്ള സുഗ്രാഹ്യമായ യാഗമായിട്ട് നാം കാണപ്പെടണം.
അത് മാത്രമല്ല, ഇന്ന് ആസാരിയ ഊഴിയം എന്ന് ചൊല്ലുമ്പോൾ ആണ്ടവർ നമ്മെ രാജാക്കളാക വൈത്തിരിക്കാർ എന്ന് നാം വാസിത്തം.
ദൈവം നമ്മെ രാജാക്കളായിട്ടും ആക്കി വെച്ചിരിക്കുന്നു നാം കാണുന്നു.
നാം വെളിപ്പെടുത്തുന്ന വിശേഷം 1:6 വാസിക്കുമ്പോൾ രാജാക്കളും ആസാരിയരും ആക്കിയിരിക്കാറുണ്ട് വാസിത്തം.
വെളിപ്പാട് പുസ്തകം 1 നാം വായിക്കുമ്പോൾ നമ്മെ രാജ്യവും പുരോഹിതന്മാരും ആക്കി വെച്ചിരിക്കുന്നു നാം വായിക്കുന്നു.
ശരി, നമ്മ എപ്പോ നമുക്ക് രാജ്യഭാരം കിടക്കാൻ പോകുന്നത്?
എപ്പോഴാണ് നമുക്ക് ആ രാജഭാരം ലഭിക്കുന്നത്?
ആണ്ടവരായിരിക്കുന്ന യേശു ക്രിസ്തു സഭയ്ക്ക് അവർ ആണ്ടവരായിരിക്കുന്ന മറുപടിയുമായി അവർ കടന്നു പോകാൻ പോകിറാർ.
കർത്താവായ യേശു ക്രിസ്തു വീണ്ടും കടന്നു വരുന്നു.
അവർ രാജ്യം പെട്ടുകൊള്ളുവതാക മഹിമയോട് കൂടെ അവർ കടന്നു വരികിറാർ.
രാജ്യത്വം പ്രാപിക്കാനായിട്ട് താൻ വീണ്ടും മഹത്വത്തോട് കടന്നു വരുന്നു.
അത് 1000 അറസാക്ഷിയിലെ നാമം അവരോട് കൂടെ അറസാളുവോം എന്ന് നാം വാസിക്കുന്നു.
ആ 1000 കാലഘട്ടത്തിൽ നാമും ദൈവത്തോടു കൂടെ വാഴുവാൻ പോകുകയാണ്.
അപ്പോഴത് നാം ആണ്ടവരോട് കൂടെ രാജാവായി നാം കാണപ്പെടുവോം.
അപ്പോൾ നാം ദൈവത്തോടു കൂടെ രാജാക്കന്മാരായിട്ട് കാണപ്പെടും.
പറഞ്ഞു, നാം ദാവീദ് രാജാവായി അഭിഷേകം പണപ്പെട്ടാർ.
ദാവീദ് രാജാവായിട്ട് അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടു.
അവന് ഉടനെ അത് രാജ്യഭാരം കിടക്കവില്ലേ?
ഉടനെ തനിക്ക് ആ രാജ്യത്തിന് രാജഭാരം ലഭിച്ചില്ല.
കൊഞ്ഞാൾക്കൾ കാത്തിരുന്നാൻ
കുറച്ചു കാലം തന്നെ കാത്തിരിക്കേണ്ടതായിട്ട്
സമയം വന്നപ്പോൾ അത് രാജ്യഭാരം ദേവൻ അവർക്ക് തന്നിരുന്നില്ല.
അതിന്റെ സമയം വന്നപ്പോൾ ദൈവം തനിക്ക് ആ രാജഭാരം നൽകുകയുണ്ടായി.
അതുപോലെ
തന്നെ
നാം രാജാക്കളാക നമ്മെ ദേവൻ അഭിഷേകം ചെയ്തു വെച്ചിരിക്കാം.
രാജാക്കന്മാരായിട്ട് ദൈവം നമ്മെ അഭിഷേകം ചെയ്തു വെച്ചിരിക്കുന്നു.
1000 അറസാക്ഷിയിലെ നാം അവരോട് കൂടെ അറസാളുവോം എന്നതാണ് ഒരു പെരിയ നമ്പിക്കയെ തന്നിരിക്കാം.
ആ 1000 കാലഘട്ടത്തിൽ നാമും ദൈവത്തോടു കൂടെ വാഴും എന്നുള്ള ഒരു വലിയ പ്രത്യാശ നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നു.
അത് മാത്രമല്ല, അഭിഷേകം പണപ്പെട്ടതിനുടേ മറ്റൊരു നോക്കം തീർക്കദർശിയാക പഴയ പാട്ട് കാലത്തിലെ അഭിഷേകം പണപ്പെട്ടാർ.
മാത്രമല്ല, അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടതിന്റെ മറ്റൊരു ഉദ്ദേശം എന്നുള്ളത് തന്നെ പ്രവാചകന്മാരായിട്ടും അഭിഷേകം ചെയ്യപ്പെട്ടു എന്നുള്ളതാണ്.
ഇപ്പോഴുള്ളതാണ് കാലഘട്ടത്തിലെ തീർക്കദർശനത്തിനുടേ തീർക്കദർശന വരമില്ലേ?
ഇപ്പോൾ പ്രവചനം ഇല്ല.
சபையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த தீர்க்க தரிசன வரமானது இருந்தது.
சபையுடைய பிராரம்ப காலகட்டத்தில் பிரவச்சன வரம் உண்டாயிருந்து
அங்கே ஆண்டவருடைய வேதாகமம் முழுவதுமாக எழுதி முடிக்கப்பட்ட பொழுது அந்த வரமானது நின்று போனது.
தெய்வத்தின் வசனம் பூர்ணமாயிட்டு எழுதி தீர்த்ததின் சேஷம் ஆ பிரவச்சன வரம் நின்று போய்
இப்பொழுது நாம் அந்த எதிர்காலத்தில் உள்ளதான காரியங்களை நாம் சொல்லுகிறது அல்ல, புதிய வெளிப்பாடுகள் அல்ல,
நாம் பாவி காலத்தில் நடக்கிற புதிய வெளிப்பாடுகளை பரையில்ல,
ஆனா எழுதப்பட்டதான காரியத்தை நாம் சொல்லக்கூடியவராக இருக்கிறோம்.
எதால் எழுதி நல்கி இருக்கிற காரியங்களை பரையினவராய்ட்டு நாம் ஆயிருக்கணும்.
என்ன காரியம் சொல்லுகிறோம்,
எந்த காரியமான நாம் பரையின்து
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறதான ஒரு காரியம்.
தெய்வத்தின் சுவிசேஷம் அறிவிக்கின்ற ஒரு பிரவச்சனம் பரையினதாய்ட்டு நாம் வாசிக்கணும்.
நாம் புதிதாக ஒரு காரியத்தை சொல்லவில்லை,
புதிய ஒரு காரியத்தை குறித்து நாம் பரையினல்ல,
ஆண்டவருடைய வேதாகமத்தில் எழுதப்பட்டதான காரியம் அறியாத ஜனங்களுக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறோம்.
தெய்வத்தின் வசனத்தில் எழுதி இருக்கிற காரியங்கள் அல்ல அறியாதவரோடு நாம் அது பரஞ்சு கொடுக்கணும்.
பிரியமானவர்களே, இந்த அபிஷேக ஊழியம் தேவன் நமக்கு அபிஷேகம் நமக்கு தந்திருக்கிறதுடைய நோக்கம்,
பிரியமானவரே, தேவன் நமக்கு அபிஷேகம் நல்கியதின் உத்தேசம்
இந்த உத்தியோக நியமனமாய் காணப்படுகிறது.
இது ஒரு ஒரு பிரத்யேக உத்தியோக சுசூஷியாயிட்டு அது காணப்படும்.
ஆசாரிய ஊழியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்,
புரோஹித சுசூஷ தேவன் நமக்கு நல்கியிருக்கிறது,
ஆண்டவர் நம்மை ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார்,
தேவன் நம்மை ராஜாக்கன்மாராய்ட் ஆக்கி இருக்கிறது,
ஆண்டவருடைய மகத்துவமான சுவிசேஷத்தை அறிவிக்க கூடியதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்,
தேவத்தின் மகத்துவமுள்ள சுவிசேஷம் அறிவிக்கவானுள்ள ஒரு வலிய பாக்கியம் நமக்கு நல்கியிருக்கிறது.
நாம் சிந்தித்தது போல,
பிரியமானவரே, நாம் சிந்தித்தது போல,
நாம் இந்த ஆண்டவர் ஒரு மனிதன் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
ஒரு வியக்தி கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவை சுவீகரிக்கும்போ,
அந்த அந்த அபிஷேகத்திற்குள்ளாக சபையுன் சபை கிறிஸ்துவாகிய தலையின் மேல் உண்டானதான அபிஷேகத்திலே அவனும் பங்காளியாய் மாறுகிறான்.
கிறிஸ்துவின்ட கிறிஸ்துவாகுன தலையில் உள்ள அபிஷேகத்தின் பங்காளியாயிட்டு தானும் மாறுகிறான்.
அபிஷேகமானது தலையிலே மாத்திரம் தான் செய்யப்பட வேண்டியதான காரியம்,
அபிஷேகம் என்பது தலையில் மாத்திரம் செய்யுன ஒரு காரியமா,
அது சரீரத்திலே செய்யப்பட வேண்டியதான காரியம் அல்ல,
அது தேகத்தை செய்யுன ஒரு காரியம் அல்ல,
நம்முடைய தலையாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார்,
நம்முடைய தலையாய கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டு
அந்த தலையினோடு உள்ளதான அங்கத்தினர்களாகிய சரீரமாகிய நாம் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்திலே பங்காளிகளாய் மாறி இருக்கிறோம்.
தலையோடு சேர்ந்த சரீரத்தின் அங்கங்களாய நாம் கிறிஸ்துவனோடு சேர கூட அபிஷேகம் பிராபிச்சிருக்கோம்.
நாம் அபிஷேகம் பெற்றப்பட்டதனுடைய நோக்கம்,
நாம் அபிஷேகம் பிராபிச்சதின்டைய உத்தேசம் என்னுள்ளது,
ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக,
புரோஹித சுசூஷ செய்யுன வேண்டியான,
ராஜாக்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம்,
ராஜாக்கன்மாராய்ட்டு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம்,
ஒரு நாள் அவரோடு கூட சேர்ந்து நாம் அரசாளுவோம்,
ஒரு 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 திவசம் நாமும் தெய்வத்தோடு சேர்ந்து வாழும்.
ஆண்டவருடைய வசனத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தந்திருக்கிறார்,
தெய்வத்தின் வசனம் ஒரு வலிய பாக்கியம் நமக்கு லபிச்சிருக்கிறது.
பிரியமானவர், இதுதான் அபிஷேகத்தினுடைய காரியமாய் காணப்படுகிறது.
பிரியமானவரே, இதான அபிஷேகத்தின் காரியங்களாய்ட்டு நாம் காணுது.
இன்றைக்கு இந்த உலகத்தில், இந்த கிறிஸ்து உலகத்தில் என்ன வாசிக்கும் பொழுது,
கிறிஸ்திய லோகத்தில் நாம் ஆயிருக்கும்போல்,
அபிஷேகத்தை குறித்து அறியாத நிலைமையிலே அபிஷேகத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டம் உண்டு,
அபிஷேகத்தை குறித்து அறியாத அதன் வேண்டி காத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு.
அது மாத்திரமல்ல, அபிஷேகத்திற்காக தனியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உபவாசம் இருந்து அவர் செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் உண்டு.
மாத்திரமல்ல, அபிஷேகத்தின் வேண்டி காத்திருக்கணும் என்று பறஞ்சு அது அவன் வேண்டி உபவசிச்சு இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு.
இந்த வேதாகமத்தில் அப்படிப்பட்டதான எந்த விதமான போதனையும் இல்லை.
ஈ வேத புத்தகத்தில் அங்கனையுள்ள ஒரு உபதேசமும் நாம் காணுன்னில்ல.
அது மனிதனுடைய சிந்தனையாய் காணப்படுகிறது,
அது மனுஷன் சிந்தையாயிட்டு காணப்படும்.
நாம் ஜான் வாசித்தது போல,
ஜான் வாய்ச்சது போல,
நாம் வேத வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம்,
திருவெழுத்துக்களை சோதனை செய்தவராய்ட்டு நாம் ஆயிருக்கணும்,
நாம் அதன்படியே நாம் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம்,
அதன் பிரகாரம் நடக்கிறவராய்ட்டு நாம் ஆயிருக்கணும்.
தேவன் நமக்கு அபிஷேகம் கொடுத்ததனுடைய நோக்கம்,
பிரியமானவரே, தேவன் நமக்கு அபிஷேகம் நல்கியதின் உத்தேசம் என்னது,
ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும்,
புரோஹித சுசூஷ செய்யணும்.
பிரியமானவரே, ஆண்டவர் நமக்கு நியமித்துதான் இந்த ஊழியத்தை நாம் எந்த நிலைமையிலே செய்கிறோம்.
பிரியமானவரே, தேவன் நமக்கு நியமிச்சு நல்கியிருக்கிற ஈ சுசூஷ ஏது ரீதியிலான நாம் செய்யுது,
நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது,
நம்மை தன்னை நாம் சிந்திச்சு நோக்கேண்டது, சோதனை செய்து நோக்கின்றது அவசியமாயிருக்கும்.
ஆண்டவர் நமக்கு நியமித்ததான நோக்கத்தை சரியான நிலைமையில நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கிருபையும் இறக்கும் பாராட்டுவாராக.
தேவன் நமக்கு நல்கியிருக்கிற காரியத்தை சரியாய உத்தேசத்தோடு செய்வான் தக்கொண்டு தேவன் நமக்கு கிருபை நல்குமாறாகட்டே.
தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.
தேவன் தன்னுடைய வசனங்களை நமக்கு அனுகிரகித்து நல்குமாறாகட்டே.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.
தேவனுடைய நாமம் மகத்துவப்படுமாறாகட்டே.